அல்லேலூயா. நாம் சங்கங்கள மிகுந்த சந்தோஷம் மூலமாக அண்ணனுடைய திருச்சபைக்கு வரும்படி கத்திர கிருபை பாராட்டி இருக்கிறார். அதனால் கத்திரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். நமக்கு மிக குறைவான நேரம் இருக்கிறது, அதனால நம்ம நேரடியாகவே கத்தருடைய வார்த்தைகளை கடந்து போக போகிறோம். வாசிக்கலாம் வெளிப்படுத்தின விசேஷம் 13 வெளிப்படுத்தின விசேஷம் 13 ஒன்றாவது வசனத்தை நாம் வாசிப்போம். வெளிப்பாடு 13:1 வாசிகள்.
பின்பு நான் கடற்கரை மணலின் மேல் நின்றேன், அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் கொம்புகள் மேல் 10 முடிகளும் அதன் தலைகளின் மேல் தூஷணமான நாமமும் இருந்தன.
ஆண்டவரே, இந்த வாரத்தின் முதலாம் நாளுக்காய் நன்றி. தகப்பனே, எங்களோடு பேச போகிற தயவுக்கு எங்களுக்கு ஸ்தோத்திரம். இம்மட்டுமா எங்களுடைய புதிகள் ஸ்தோத்திரங்கள் எல்லாவற்றையும் அங்கீகரித்து எங்கள் ஆண்டவர் தாமே இப்போது உங்களுடைய வார்த்தைகளால் எங்களை அலங்கரிக்க போகிற தயவுக்கு எங்களுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய வார்த்தைகள் வந்து எங்களை உருவாக்கி ஆண்டவர் இந்த வருகை எங்களை ஆயத்தப்படுத்த போகிற தயவுக்கு எமக்கு நன்றி. உங்களுடைய கிருபை எங்களை தாங்கத்தும் ஆசீர்வதியும். எங்கள் ஆண்டவர் இயேசு நாமத்தில் ஒப்புக்கொண்டு சுபிக்கிறோம். எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே, இல்லையா? நீங்க நல்லா பாத்திருக்கீங்களா? எல்லா சர்ச்சிலையும் பெண்கள் கூட்டம் அதிகமா இருக்கும், பாத்திருக்கீங்களா இல்லையா? எந்த கூட்டத்துக்கு போக பெண்கள் கூட்டம் அதிகமா இருக்கும், ஏன் தெரியுமா? தெரியுமா, தெரியாதா? பெண்கள் கூட்டம் அதிகமா இருக்கும் எல்லா சர்ச்சிலையும். காரணம் தெரியுமா உங்களுக்கு? ஏன்னு சொன்னா, வசனத்துல இருக்கு பரலோகத்திலே மிகுந்த ஆரவார சத்தம் உண்டாயிட்டுன்னு. அப்ப பரலோகத்துல ரொம்ப சவுண்ட் இருக்கணும்னா யார் நிறைய பேர் போனோம்? யார கூப்பிட்டு போனா சவுண்டா இருக்கும் ஆண்டவருக்கு தெரியும். அதனாலதான் அந்த ஆட்கள் எல்லாம் என்ன பண்றாரு. ஆனா நீங்க பரலோகத்துல வர்றது பைபிள்ல இருக்கு, தெரியுமா? பர்டிகுலரா உங்க சர்ச் நீங்க பரலோகத்துக்குள்ள உள்ள என்டர் ஆகிறது பைபிள்ல இருக்கு, தெரியுமா தெரியாதா? தெரியாதா? வாசிங்க 8:1 வாசிங்க. வெளிப்பாடு 8:1.
அவர் 7 முத்திரையை உடைத்த போது பரலோகத்தில் ஏறக்குறைய அரை மணி நேரம் அளவும் அமைதல் உண்டாயிற்று.
நீங்க உள்ள வந்திருக்கீங்க, சவுண்டே இல்ல பாருங்க. எந்த சர்ச்சு வரும்போது நல்லா ஆரவார சவுண்ட் ஆர்ப்பரித்து அசோத்திரம் மலையில விளையாண்டு இருக்கோம். நீங்க உள்ள வந்திருக்கீங்க போல தெரியுது. அரை மணி நேரம் அமைதல், நீங்க கிராஸ் ஆகுற வரைக்கும் சவுண்டே இல்ல பாருங்க பரலோகத்துல. லீலியா, லீலியா, சும்மா இருக்கிறதுக்கு சர்ச்சுக்கு வந்தீங்க? ஏதாவது வாய் தண்ணி பேச வேண்டாம், நீங்க ஒரு நாளாவது பேசுங்க பரவாயில்ல, அதுக்கப்புறம் நீங்க அமைதி ஆயிருங்க. வெளிப்படுத்துற விசேஷம் படிச்சிருக்கீங்களா? படிச்சிருக்கீங்களா இல்லையா? புரியுமா? புரியாது. இதுதான் நல்லது. இந்த ஆட்கள் எப்படி உட்காந்துருக்காங்க தெரியுமா? புரியாது, ஆனா புரியுற மாதிரியே உட்காந்துருக்கு பாருங்க. அப்படியே பார்க்கும் போது எல்லாம் எங்களுக்கு தெரியும். 22 அதிகாரம் கரைச்சி குடிச்ச மாதிரியே உட்காந்துருக்கு, ஒண்ணும் தெரியாது. நினைக்கிறாங்க கூட கூடாது ஆளா இருந்தாலும் கூப்பிட்டாரு போல தெரியுது இன்னைக்கு. அதுவும் முதல் வாரம் கம்பெனி, அதுவுமா வார்டு அவளை திட்டிட்டு இருக்கா அப்படின்னு படிங்க. 66 புஸ்தகமுமே படிக்கிறது ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், சரியா? ஆனா அந்த வெளிப்படுத்தின விசேஷம் புக்குக்கு ஒரு விசேஷம் இருக்கு, என்ன தெரியுமா? அந்த புக்குக்கு பேரே ஆண்டவரே விசேஷம் தான் பேர் வச்சிருக்கிறார். எல்லா புக்குமே விசேஷம் தான், அந்த புக்குக்கு மாத்திரம் ஆண்டவர் என்ன பேர் வச்சிருக்கிறாரு? கொஞ்சம் ஸ்பெஷல், கொஞ்சம் விசேஷம் ஜாஸ்தி அந்த புக்குக்கு. என்ன ரீசன் கேட்டீங்கன்னா, இந்த 65 புக்கில் இருக்கிற எல்லா விஷயமும் எண்ட் ஆகிற இடம் அதுதான். இஃப் தேர் இஸ் எ ஸ்டார்டிங் பாயிண்ட், தேர் மஸ்ட் பி எ எண்ட் பாயிண்ட்னுவாங்க. ஒரு முடிவு வந்து அந்த முடிவை கண்டிப்பாக வெளிப்படுத்தின விசேஷத்துல நீங்க எந்த கேள்விக்கு பதில் எடுத்தாலும் புரியும். எந்த பைபிள் 65 புக்கில் எந்த கேள்வி எடுத்துக்கிட்டு இதுக்கு பதில் எங்க இருக்குன்னு தெரிஞ்சீங்கன்னா வெளிப்படுத்தின விசேஷத்துல கண்டுபிடிச்சிடலாம். அந்த அளவுக்கு அந்த புக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனா நம்ம ஏன் அதை படிக்கிறது இல்லை அப்படின்னு கேட்டா, இப்ப 13:1 வாசிச்சோம் அப்படிதானே? அது வாசிச்சவன என்ன இருக்கு? பின்பு நாள் கடற்கரை மணலின் மேல் நின்றேன், அப்போது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். 12:3 வாசிச்சீங்கன்னா, பின்பு வேறொரு அடையாளம் வானத்திலே காணப்பட்டது, 7 தலைகளை 10 அங்க ஒரு மிருகம் வரும். 17:8 வாசிச்சீங்கன்னா, பின்பு பாதாளத்திலிருந்து ஒரு மிருகம் ஏறி வந்ததுன்னு இருக்கும். 12:11 வாசிச்சீங்கன்னா, பூமியிலிருந்து ஒரு மிருகம் வந்துச்சு. எங்க பார்த்தாலும் மிருகமா வரும், வந்துகிட்டே இருக்கும், மிருகமா வந்துகிட்டே இருக்கும். அப்ப நமக்கு என்ன தோணும்னா, நைட்ல படுத்தோம்னா எப்படி இருக்கும்? ரொம்ப பயமா இருக்கும் அப்படிதானே? கனவுல ஒரு மிருகமா வரும் இல்ல? ஆமாவா இல்லையா? அதனால நம்ம என்ன செய்யறதுல, அத ஊழியத்துக்கு வந்த போது திருவான்மையூர்ல ஒரு பெரிய ஊழியக்காரர் இருக்கிறாரு, அவரை பார்க்க போயிருந்தேன். என்ன கூப்பிட்டாங்க அப்ப, அவங்க அவரை பார்க்க போவோம். அவரை பார்க்க போனோடனே அவர் கேட்டாரு, என்ன ஊழியம் பண்ண போற அப்படின்னு கேட்டாரு. வயசானவர் மாதிரி வெளிப்படுத்தின விசேஷத்துல வந்து பேசலாம் இருக்கிறேன் அப்படின்னு. ஐயோ அப்படின்னாரு அவர் ஃபர்ஸ்ட் வேர்டு, ஐயோ அப்படின்னாரு. ஏன் ஏன் ஐயா அப்படின்னு சொன்னாரு. வெளிப்படுத்தின விசேஷம் ஒரு மோசமான புக்காச்சு, அதை எடுத்தவனா விழுந்துட்டானே, ஒத்தனும் நிக்கலையே அப்படின்னாரு. எனக்கு மனசுல தோணுச்சு, வெளிப்படுத்தின விசேஷம் எடுத்தவனா விழுந்துட்டானா முதல்ல விழ வேண்ட ஆள் யாரு? யோவான் தானே விழுந்திருக்கணும், அவர் தானே அதை கொடுத்தாள். வெளிப்படுத்தின விசேஷம் எடுத்தவனா விழல, விழுந்தவெல்லாம் வெளிப்படுத்தின விசேஷத்தை படிச்சிருக்கான். அதான் அதான் உண்மை. மத்த புத்தெல்லாம் படிச்ச விழாமையா இருக்கான், மொத்த புத்தியும் படிச்ச ஒரு ஆள் விழுந்திருக்கான். தெரியுமா அவங்களுக்கு? லூசிஃபர்னு ஒருத்தர், அவனுக்கு மொத்த புத்தும் தெரியுமா தெரியாதா? அதனால வீழ்ச்சிக்கும் படிக்கிறதுக்கும் நமக்கு எந்த சம்மந்தம் இல்ல. எல்லா புக்கும் படிக்கலாம். நான் நினைக்கிறது வெளிப்பட்ட விசேஷம் ஏன் படிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, அந்த புக்கில் இந்த மாதிரி மிருகம் வருது, தேளுக்கு பாடல் வருது, புண்கள் உண்டாயிட்டு, அக்னியும் கந்த, ஒரு நல்ல வார்த்தை நாலு வார்த்தை இருக்குதா? இல்ல, நாம சபைக்கு எதுக்கு வரோம்? ஒன்னு நீங்க கல்ல வந்திருக்கிறோம், நீ வாழாகாமல் தலையா இருப்பாய், ஒரு வாக்குப்பத்திரத்தை கொடுத்து உன்னை பலுகி பெருகி பண்ணி இடம் கொண்டு போகாத மட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லி சுகர் வந்து போய் எல்லாம் இப்படி இருக்கு, இன்னும் பெருகிறோம். அதுக்குதான் நம்ம நேரத்துக்கு நமக்கு நல்ல சர்ச்சைக்கு வரும். வந்தா ஒரு வார்த்தை, நல்ல வார்த்தை, நாலு வார்த்தை, ஒரு ஏதாவது பேசி அமிச்சாங்கன்னா கொஞ்சம் ஆசீர்வாதமா இருக்கும். அது அண்ணன் அப்படி பேச மாட்டான்னு நினைக்கிறேன். இல்ல அப்படித்தானே? இன்னும் சந்தோஷம் இல்லையே, ரொம்ப துக்கத்தோட இருந்திருக்காங்க உங்களுக்கு. நான் தான் சொல்லுவேன், கண்டிப்பு இருக்கிற இடத்த சபை வளர்ந்துரும். சபை வளர்ந்தோம் இல்லையோ, உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை வளர்ந்துரும். ஆமென். கவுனிங்க, இந்த ஒரு வசனத்துல இருந்து நம்ம இன்னைக்கு கொஞ்சம் பார்க்க போறோம், கொடுக்கப்பட்ட நேரத்துக்குள்ள. எதுக்காகனா, வெளிப்படுத்தின விசேஷம் என்றது ஒதுக்கப்பட வேண்டிய புத்தகம் அல்ல, புரியாத புத்தகம் அல்ல, அது ரொம்ப ஈஸியான ஒரு புக்கு. ஏன்னா இந்த ஒரு புக்குக்கு மட்டும்தான் என்ன செய்யணும், எப்படி படிக்கணும் வேற ஆண்டவர் சொல்லி கொடுத்திருக்காரு. வேற எந்த புக்குக்கும் சொல்லியிருக்க மாட்டாரு. இந்த புக்கை அழகா கேட்கிறவனும் வாசிக்கிறவனும் கை கொள்ளுகிறவனும் பாக்கியவான். கேட்டாலே ஆசீர்வாதமா, வாசித்தாலும் ஆசீர்வாதமா, கை கொண்டாலும் ஆசீர்வாதமா. இந்த ஒரு புக்குக்கு தான் அப்படி ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. அதனால இப்ப நம்ம என்ன செய்ய போறோம், இந்த புக்ல இருந்து ஒரு வசனத்தை மாத்திரம் இன்னைக்கு இப்ப நம்ம வாசித்த வசனத்தை மாத்திரம் ஜஸ்ட் எக்ஸ்பிளேஷன் அதை நம்ம பார்க்க போறோம். அது எப்படி நமக்கு இந்த காலத்துக்கு, ஏன்னா இந்த காலத்துக்குரிய எல்லா விஷயத்தையும் ஆண்டவர் அதுல வச்சிருக்கிறார். அதுல ஒரு ஃபார்முலா இருக்கு, எல்லாத்துக்கும் ஒரு ஃபார்முலா இருக்கு. தெரியுமா உங்களுக்கு? மேக்ஸ்ல அல்ஜிப்ரான்னு நினைக்கிறேன், இந்த சைன் திட்டா டேன் திட்டாடுவாங்களா, அல்ஜிப்ராவா ட்ரிக்னாமெட்ரி? அது ட்ரிக்னாமெட்ரி தானே, நான் அதை படிக்க மாட்டேன். ஏன்னு கேட்டா, அது எங்க எடுத்தாலும் சைன் திட்டா காஸ் திட்டா யாரையா திட்டா மாதிரியே இருக்கும். அது அது ஃபுல்லாவே அப்படி இருக்கும், ஒன் பிளஸ் சைன்ஸ் ஸ்கொயர் திட்டா, ஒன் பிளஸ் காஸ் ஸ்கொயர் திட்டா, இப்படி திட்டு 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 கடைசியா இருக்கு. ஒரு பையன் எங்க டீச்சரை பார்த்து நேரடியாவே கேட்டான், சைன் திட்டா காஸ் திட்டா படிச்சு டாட்டாக்களாக மாற போகிறோம்னு கேட்டான். அந்த அளவுக்கு அது ஒரு கஷ்டமான டீச்சர். யாராவது இருக்கீங்களா இங்க? இருக்கீங்களா? உங்களெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்காது. அந்த அந்த ட்ரிக்னோமெட்ரி இருக்குல்ல, அந்த ஃபார்முலா படிச்சுட்டா அந்த சம் ஈஸி தானே? அந்த ஃபார்முலா படிக்கிற வரைக்கும் அது என்னது? கஷ்டம். அதே மாதிரிதான் அந்த வெளிப்பட்ட விசேஷம், கொஞ்சம் ஃபார்முலா இருக்குது. அதை படிச்சுட்டீங்கன்னா வெளிப்பட்ட விசேஷம் ரொம்ப ஈஸி. இப்ப நம்ம அது 13:1 வாசல்ல, பின்பு கடற்கரை மணலில் நின்று அப்போது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன் வாசம்ல. ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு பைபிள்ல, பர்டிகுலரா வெளிப்பட்ட விசேஷத்துல. இப்ப உதாரணமா இதுல ஒரு ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன் என்றால் எதை குறிக்கும்? மக்களை குறிக்கும். சீடி பாத்துட்டீங்களா முன்னாடி இல்லையா? சரி, அது அப்படி கொஞ்சம் பேர் இருக்காங்க. அவர் தெளிவா சொல்லியிருக்கிறாரு. பொதுவா கொஞ்சம் பேர் முன்னாடி மெசேஜ் கேட்டா இருக்கு, பத்து பத்து பட்டும் சொல்லுவோம். மத்தவங்களுக்கு எப்படி இருக்குன்னா, அது முன்னாடியே சீடி பார்த்துட்டு வந்துருச்சுன்னு அர்த்தம். ஆனா பிரதர் கரெக்டா சொல்லியிருக்கிறார். சோப்பரம் இப்ப சொன்ன உடனே நிறைய பேர் திருப்பி வேற சொல்ல மாட்டாங்க. அது வேற பிரச்சனை இருக்கு. சொன்னாலும் திட்டா, சொல்லாம இருந்தாலும் திட்டா. பின்னாடி ஒருத்தர் சொல்லுவாரு, இவரை கூப்பிட்டு ஒரே பிரச்சனையா இருக்காரு. 1 ஆதியாகமத்தின் புத்தகம் 10 வசனத்துல ஆண்டவர் என்ன செய்யறாரு? பூமியை 2 பிரிக்கிறார். சேர்ந்த ஜலத்திற்கு சமுத்திரம் என்றும் வெட்டாந்தரைக்கு பூமி என்றும் பெயரிட்டார். அப்படிதான் இருக்கு ஆதியாகமம் 1:10 இருக்கும். அப்ப சேர்ந்த ஜலத்திற்கு சமுத்திரம் என்று பெயர். அப்ப சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் வருதுன்னா என்ன அர்த்தம்? தண்ணீர்கள் மத்தியிலிருந்து ஒரு மிருகம் எழுந்து வருகிறது அர்த்தம். வெளிப்படுத்தின விசேஷத்துல தண்ணீர் என்பது எதை குறிக்கும்? வாசியங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 17:15 வசனத்தை வாசியங்கள். வெளிப்பாடு 17:15 வாசிங்க.
பின்னும் அவன் என்னை நோக்கி, அந்த வேசி உட்கார்ந்து இருக்கிற தண்ணீர்களை கண்டாயே,
தண்ணீர்களை கண்டாயே,
அவைகள் ஜனங்களும்,
அவைகள் ஜனங்களும்,
கூட்டங்களும், ஜாதிகளும்,
ஜாதிகளும்,
பாஷைக்காரர்களும்.
அர்த்தம், சமுத்திரம் என்பது தண்ணீர் என்பது எதை குறிக்கிறது? ஜனங்கள், கூட்டங்கள், ஜாதிகள், பாஷைக்காரர்கள். அப்ப சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் வருதுன்னா என்ன அர்த்தம்? திரளான ஜனங்கள், இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா மல்டிடியூட்ஸ், திரளான ஜனங்கள் மத்தியிலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வருகிறது அர்த்தம். அப்போ திரளான ஜனங்கள் மத்தியிலிருந்து ஒரு மிருகம் வராது. அந்த மிருகம் என்றால் எதை குறிக்கிறது? வாசிங்கள் தானியேல் புத்தகம் 7வது அதிகாரம், தானியேல் புத்தகம் 7வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிங்கள்.
அவன் சொன்னது, நாலாம் மிருகம் பூமியிலே உண்டாகும் நாலாம் ராஜ்யமா.
அப்போ ஒரு மிருகம் வருதுனா என்ன அர்த்தம்? ஒரு ராஜ்யம் வருது. நீங்க கேட்கலாம், திடீர்னு மிருகம் வருதுன்னு எப்படி நாங்க ராஜ்யம் எடுத்துக்கிறது? இந்த மிருகத்துக்கும் அந்த மிருகத்துக்கும் என்ன சம்பந்தம்? வாசிங்கள் 7வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்கள். 7:3
அப்பொழுது வெவ்வேறு ரூபம் உள்ள 4 பெரிய மிருகங்கள் சமுத்திரத்திலிருந்து எழும்பின.
இங்கேயும் சமுத்திரத்திலிருந்து மிருகம் வருது, புரியுதா? சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் வருதுன்னா என்ன அர்த்தம்? ஒரு ராஜ்யம் வருகிறது அர்த்தம். சில கவர்மெண்ட், ஒரு அரசாங்கம், ஒரு டைனாசிட்டி வருதுன்னு அர்த்தம். 13:1 வந்துருங்க திருப்பி. இது வெளிப்பாக்கிற விசேஷம் புரியுது பாருங்க. பின்பு சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, திரளான ஜனங்கள் மத்தியிலிருந்து ஒரு ராஜ்யம் எழும்பி வர கண்டேன். ஒரு கவர்மெண்ட் வருது, அதுக்கு எத்தனை தலை இருக்குது?
7 தலை
இருக்குது. 7 தலை என்பது எதை குறிக்கும்? 17:9 வாசிங்க. 17:9
ஞானமுள்ள மனம் இதிலே விளங்கும். அந்த 7 தலைகளும் அந்த ஸ்ரீ உட்கார்ந்து இருக்கிற 7 மலைகளாம்.
அப்போ 7 தலைங்கிறது எதை குறிக்குது? 7 மலையை குறிக்கிறது. நான் சொல்றது புரியுதா? புரியுற மாதிரி இருக்கு. புரியுதா? புரியுற மாதிரி இருக்கா? புரியுது. ரைட், புரியலன்னா தயவு செஞ்சு இப்ப கேட்காதீங்க, முடிச்ச பிறகு கேளுங்க. 7 தலை என்பது எதை குறிக்கும்? 7 மலையை குறிக்கும். 7 மலைனா நீங்க நினைக்கிற 7 மலை இல்ல, சரியா? 7 மலை இல்ல, இது 7 மலை. 7 மலைக்கும் 7 மலைக்கும் வித்தியாசம் இருக்குது. நம்ம ஊர்ல இருக்கிறது 7 மலை, வெளிநாட்டுல இருக்கிறது 7 மலை. இல்லையா டிஃபரன்ஸ் அப்படின்னு கேக்குறீங்க, சரிங்க? அந்த ஸ்ரீ உட்கார்ந்து இருக்கிற 7 மலைகளாம் அப்படின்னு. அப்ப ஸ்ரீ என்பது யார்? 18வது வசனத்தை வாசிங்கள். அதே 17:18
நீ கண்ட ஸ்ரீயானவள்,
நீ கண்ட ஸ்ரீயானவள்
பூமியின் ராஜாக்கள் மேல் ராஜ்யம் பண்ணுகிற மகா நகரமேயாம் என்றான்.
பூமியின் ராஜாக்கள் மேல் ராஜ்யபாரம் பண்ணுகிற மகா நகரமாம். அப்படின்னா ஒரு சுத்தி ராஜாக்கள் மேலே அதிகாரம் செலுத்துகிறது. அது எங்க இருக்கு? 7 மலைக்கு மேல உட்கார்ந்துருக்கு. அது எந்த சிட்டி அப்படின்னா, அந்த வசனத்துல ராஜ்யபாரம் பண்ணுகிறேன் இருக்கு பாருங்க, பிரசன்ட் டென்ஸ் அந்த வசனம் கொடுக்கும் போது. ஏன்னா வெளிப்பாட்டு விசேஷத்துல பாஸ்ட் டென்ஸ், பிரசன்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ் தான் ரொம்ப தெளிவா இருக்கும். வாசிங்களே அந்த 11வது வசனத்தை வாசிங்க. இருந்ததும் அதாவது இருந்ததும் பாஸ்ட் டென்ஸ், இராததும் ஃபியூச்சர் டென்ஸ். இருந்ததும் இராததும் ஆகிய இந்த 8வது வசனத்தை வாசிங்க.
நீ கண்ட மிருகம் முன்னே இருந்தது,
இருந்தது பாஸ்ட் டென்ஸ்,
இப்பொழுது இல்லை,
இப்பொழுது இல்லை. அப்போ பிரசன்ட் டென்ஸ்ல இல்ல. அப்ப என்ன அர்த்தம்? வெளிப்படுத்தின விசேஷத்துல ராஜ்யபாரம் பண்ணுகிற அப்படின்னா பிரசன்ட் டென்ஸ். அப்போ பூமியின் ராஜாக்கள் மேல் இந்த வசனம் கொடுக்கும் போது ராஜ்யபாரம் பண்ணி கொண்டிருந்த நகரம் என்னன்னு கேட்டா ரோம் நகரம். ராஜ்யபாரம் ரோமர் ஆட்சியா நடந்துட்டு இருந்துச்சு. ரோம் நகரம் தான் இன்னைக்கும் சரி என்னைக்கும் சரி 7 மலைக்கு மேல அமைக்கப்பட்டிருக்கிற நகரம். குயிரினல், இமினல், கேபிட்டனின், அவன்டின், பேலண்டின், சீலியன், எஸ்குயிலின், அந்த 7 மலைகளுடைய பேர். இன்னைக்கும் பாத்தீங்கன்னா கேத்தலிக்ஸ்ல எஸ்குயிலின் கார்டன் இப்படிலாம் பேர் வச்சிருப்பாங்க, இந்த 7 மலையோட பேர்லாம் வச்சிருப்பாங்க. அப்போ இந்த 7 மலைக்கு மேல உட்கார்ந்து இருக்கிற நகரம் ரோம் நகரம். 13:1 திருப்பி வந்துருங்க. பின்பு நான் கடற்கரை மலை மேல் நின்றேன். அப்போது திரளான ஜனங்கள் மத்தியிலிருந்து ஒரு ராஜ்யம் எழும்பி வர கண்டேன். அதன் தலை ரோம் நகரமாக இருந்தது, 7 மலையாக இருந்தது. கரெக்டா நான் சொல்றது, அதன் தலை 7 ரோம் நகரமாக இருந்தது. அதற்கு 10 கொம்புகள் இருந்தன. 10 கொம்புகள் எதை குறிக்கும்? வாசிங்கள் 17வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்கள்.
நீ கண்ட 10 கொம்புகளும் 10 ராஜாக்களா.
அப்ப என்ன அர்த்தம்? ஒரு கவர்மெண்ட் வரும் கடைசி காலத்துல, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்ப நம்ம 13:1 ஈஸியா புரியுது பாருங்க. கடைசி காலத்துல ஒரு கவர்மெண்ட் வரும், அது திரளான ஜனங்கள் மத்தியிலிருந்து எழும்பி வரும். அந்த கவர்மெண்ட் ரோம் நகர தலைமையாக வைத்ததாக இருக்கும். 10 ராஜாக்கள் அல்லது 10 நாடுகளோடு கூட எழும்பி வரும். இப்படி ஒரு கவர்மெண்ட் கடைசி காலத்துல வரும் என்று 13:1 ஆண்டவர் மறைச்சு வச்சிருக்கிறார். இத கொஞ்சம் நீங்க பொறுமையா எடுத்து கொஞ்சம் டைம் எடுத்து படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். அண்ணன் சொன்னாங்க, கிவ் த ஆண்டவருக்கு ஃப்ரெஷ்ஷான டயத்தை கொடுங்க, உற்சாகமான நேரத்தை கொடுக்கணும். பைபிள் வாசிக்கும் போது எப்பவுமே என்ன செய்யணும்? ஒரு ஃப்ரெஷ்ஷான நேரத்தை கொடுக்கணும். எப்ப பைபிள் வாசிக்க கூடாது தெரியுமா? சாப்பிட்டு முடிச்சுட்டு தூக்கமே வரலன்னா எடுத்து என்ன செய்யக்கூடாது? சிலர் இருக்கிறாங்க தூக்கம் வராட்டி பைபிள் வாசிப்பாங்க. ஏன்னா பைபிள் வாசிச்சா என்ன வரும்? தூக்கம் வர ஒரு அம்மா சர்ச்சுக்கு சாட்சி சொன்னாங்க, பாஸ்டர் நம்ம புதுசா வந்திருக்காங்க சர்ச்சுக்கு, நான் சர்ச்சுக்கு புதுசா வந்திருக்கேன், நான் ஒரு சாட்சி சொல்லணும் அப்படின்னு உடனே பாஸ்டர் என்ன ஏதுன்னு கேட்காம மைக்க கொடுத்துட்டாரு. அந்த அம்மா சாட்சி சொன்னாங்க, எனக்கு பெரிய வியாதி என்னன்னா 20 வருஷமா தூக்கமே கிடையாது, எங்க போனாலும் எனக்கு தூக்கம் வராது, எவ்வளவு பெரிய டாக்டர்ஸ் எல்லாம் பாத்துட்டேன், அப்போ இந்த சர்ச்சுக்கு நீங்க முதல் முதலா வந்தேன், வந்து இங்க உட்கார்ந்துருந்தேன், அந்த ஐயா பேச ஆரம்பிச்சோன்னு எனக்கு ஒரு தூக்கம் வந்துச்சு, அவர் முடிக்கும் போதுதான் முடிச்சேன், கத்திர எனக்கு நல்ல தூக்கத்தை கொடுத்தாரு, வார வாரம் இங்க வருவேன்னு. அந்த மாதிரி பைபிள் வாசிக்கிறது எப்ப வாசிக்க கூடாது, தூக்கம் வரும்போது வாசிக்க கூடாது, கொஞ்சம் டைம் எடுத்து இந்த பைபிளை வாசித்து பாருங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வெளிப்படும். இப்ப நம்ம பார்க்க போறது இந்த வசனம் நிறைவேறி விட்டதா, இந்த கடைசி காலத்துல கவர்மெண்ட் வருமாச்சு, இந்த ஏன் இந்த கவர்மெண்ட் பத்தி ஆண்டவர் சொல்றாருன்னா, ஆன்டி கிரைஸ்ட் கவர்மெண்ட், அந்திகிறிஸ்துவோடைய அரசாங்கம், கடைசியை உலகத்தை அழிக்க போகிற ஒரு அரசாங்கம் இதுதான். இந்த அரசாங்கத்துக்கு முன்னாடிதான் திருச்சபையை மீட்டுக் கொள்ள வருவேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணார். இந்த கவர்மெண்ட் வரத்துக்கு முன்னாடி நான் வருவேன் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஏசி எப்ப வருவார், ஏசி எப்ப வருவார்னு கேக்குறோமே, ஏசி எப்ப வருவார்னா இந்த கவர்மெண்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடிதான் வருவார். இந்த கவர்மெண்ட் தான் உலகத்தை அழிக்க போற கவர்மெண்ட். அப்ப நமக்கு என்ன அடையாளம், இந்த கவர்மெண்டோடைய சைன்ஸ், அந்த கவர்மெண்டோடைய அடையாளங்கள் தெரிய ஆரம்பிக்கும் பொழுது ஆண்டவர் வாசல் அருகே வந்திருக்கிறார்னு அர்த்தம். கவர்மெண்ட்ல வரத்துக்கு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி தன் திருச்சபையை ஆண்டவர் எடுத்துக்கொண்டு போவார்னு. இப்ப இந்த கவர்மெண்ட் வந்திருக்குதா அப்படிங்கறத நான் உங்களுக்கு கொஞ்சம் வேகமா சொல்லிட்டு போறேன், ஏன்னா இது 2.5 மணி நேரம் மெசேஜ், எனக்கு கொடுத்துருக்கிற நேரத்துல ஃபுல்லா பார்க்க முடியாது. இப்ப நேரடியா செகண்ட் பார்ட்டுக்கு நம்ம போயிருவோம், இந்த மெசேஜோடைய செகண்ட் பார்ட்டுக்கு போயிருவோம். இப்படி ஒரு கவர்மெண்ட் இப்போது ஐரோப்பியன் யூனியன்ல எழும்பி வந்திருக்கு. கோடுங்க, இந்த கவர்மெண்ட்டுக்கு பேரு யூரோப்பியன் யூனியன் பேரு, இதோட பேரு யூரோப்பியன் யூனியன். யூரோப்பியன் யூனியன் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜூரிங் செகண்ட் வேர்ல்டு வார், ரெண்டாம் உலக யுத்தம் முடிவடைஞ்ச உடனே ஐரோப்பியர்கள் ரொம்ப சண்டை போட்டு செகண்ட் வேர்ல்டு வாரை கொண்டு வந்துட்டாங்க, போலாந்து ஜெர்மனி எல்லாம் சண்டை போட்டு செகண்ட் வேர்ல்டு வாரை கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்த உடனே அந்த வாருடைய எண்டில் இங்கிலாந்தினுடைய பிரதமராக இருந்த ஒரு பேர் வின்ஸ்டன் சர்ச்சில், வின்ஸ்டன் சர்ச்சில் என்ன ஆசைப்பட்டாரு, இனிமேட்டு யூரோப்புக்குள்ள என்ன செய்யக்கூடாது, ஒரு வார் வரக்கூடாது, சண்டை வரக்கூடாது, அதனால நம்ம என்ன செய்வோம், யூரோப்புக்குள்ள மாத்திரம் ஒரு ஒத்துமையை உருவாக்கிடுவோம், ஐரோப்பியர்களுக்குள்ள ஒரு ஒத்துமையை உருவாக்குவோம் சொல்லி ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணார். அந்த கமிட்டிக்கு பேரு யூரோப்பியன் எக்கனாமிக்கல் கமிட்டி, இஇசி அப்படின்னு சொல்லுவாங்க. இதான் 1961 கர்த்தர் சொன்ன கடைசி 10 நாடுகளோட கூட்டமைப்பு வந்துருச்சு, உலக அழிவுக்கு நீங்க தான் காரணம்னு சொல்லி சொன்ன உடனே வின்ஸ்டன் சர்ச்சில் சொன்னாரு, நாங்க உலகத்தை ஆளுகை செய்ய போகிற கவர்மெண்ட் கிடையாது, நாங்கள் சனத்தே ஒரு வியாபார கூட்டமைப்பு, சண்டை வராம இருக்கிறதுக்கு டிபெண்டபிள், இப்ப நான் வந்து உப்பு தரேன், எனக்கு பருப்பு தா, இந்த மாதிரி மாத்தி மாத்தி நம்ம வாங்கிக்க போறோம், நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டா ரெண்டு பேருக்கும் பாதிப்பு வரும், அந்த மாதிரி நாங்கள் ஒரு கூட்டமைப்பு உருவாக்குறோம், ஜஸ்ட் அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டமைப்பை உருவாக்கினார். அதுக்கு பேர் யூரோப்பியன் யூனியன், யூரோப்பியன் எக்கனாமிக்கல் கமிட்டி. 10 நாடுகளா மாறின பிறகு அவங்க என்ன அனௌன்ஸ் பண்ணாங்க, நோ மோர் எக்ஸ்டென்ஷன், இந்த நாடுகள் இனிமேல் என்ன செய்யாது, எக்ஸ்டென்ட் ஆகாது, 10 நாடு தான், பட் இந்த கோர் மெம்பர்ஸ் 10 பேர் தான், டிசிஷன் அத்தாரிட்டிஸ் 10 பேர் தான், மற்றவர்கள் வந்து எங்களோட கூட என்ன செய்யலாம், சேர்ந்து கொள்ளலாம், நாங்கள் 10 பேர் தான் டிசிஷன் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லி உருவாக்குறாங்க. யார் அந்த 10 பேர்னா, ஜெர்மனி, ஸ்பெயின், போர்ச்சுகல், பிரான்ஸ், இத்தாலி, ஆங்கிலோ சக்சன், இங்கிலாந்து, அப்புறம் வந்து நெதர்லாந்து, பெல்ஜியம், லக்சம்பர்க், சுவிட்சர்லாந்து, மொத்தம் 10 நாடுகள். இந்த 10 நாடுகளுக்கு பேர் தான் யூரோப்பியன் எக்கனாமிக்கல் கமிட்டி, அதற்கு பிறகு யூரோப்பியன் யூனியன். இப்ப அந்த 10 நாடுகளுக்கு பேரு வெஸ்டர்ன் யூரோப்பியன் யூனியன் பேர், WEU அப்படின்னு எழுதுவாங்க. இந்த WEU அப்படிங்கறத ஷார்ட்டா எழுதுவாங்க, அவங்களுடைய கரன்சி எல்லாம் பாத்தீங்கன்னா WEU தான் இருக்கும். இந்த WEU ஷார்ட்டா எழுதுனா என்ன வரும்னா, W க்கு நியூமராலஜி படி நம்ம ஃபாலோ பண்றோம் இல்லையா, நியூமராலஜி படி W க்கு 6, யூரோப்பியக்கு 5, E க்கு U க்கு 6, மொத்தம் 656 அவங்களுடைய நம்பர் இப்போ. ஆனா அதே 13:18 எப்படி முடியுதுன்னா, புத்தியுடையவன் கணக்கு பார்க்கிறவன் அது மனுஷனுடைய இலக்கமா இருக்குது, அதனுடைய இலக்கம் 666 வரணும். நீங்க உங்களுடைய கேலண்டர் இருக்கு இல்லையா, டெய்லி கேலண்டர், ஹிந்துக்கள் கேலண்டர் இருக்கும், அந்த கேலண்டரை திரும்பி பாருங்க, பின்னாடி டபுள்யூக்கு 5 6 போட்டிருப்பாங்க, அந்த இக்கு 5 போட்டிருப்பாங்க, யூக்கு 6 போட்டிருப்பாங்க. இதான் வேர்ல்ட் ஃபுல்லா ஃபாலோ பண்ற நியூமராலஜி. அதுல 656 இப்ப வந்துருச்சு. அப்போ இந்த பேரை அவங்க சீக்கிரத்துல மாத்த போறாங்க, மாத்தி வெஸ்டர்ன் வேர்ல்ட் யூனியன் மாத்தினா போதும். வெஸ்டர்ன் வேர்ல்ட் யூனியன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெஸ்டர்ன் வேர்ல்ட் யூனியன் 666 வந்துடும், WWU அப்படின்னா 666 வந்துடும். இப்ப அவங்க சீக்கிரத்துல சேஞ்ச் பண்ணுவாங்க. இப்ப இந்த நாடுகள் 10 நாடுகள் கூட்டமைப்பு உருவாயிருச்சு. இவங்களை பத்தி பைபிள்ல தெளிவாக இருக்கிறது, அவங்கள பத்தி ஆண்டவர் சொன்னது எப்படி நிறைவேறி இருக்கிறது என்பதை தான் இப்ப நம்ம இன்னைக்கு இப்பதான் இன்ட்ரடக்ஷன் முடிஞ்சிருக்குது, இதுக்கு மேல செய்திக்கே போனோம். இது எப்படி உருவாகி இருக்குங்கிறத நம்ம பார்க்க போறோம். வாசிங்க 17:13 வசனத்தை வாசிங்க, வெளிப்பாடு 17:13 வாசிங்க.
இவர்கள் ஒரே யோசனை உள்ளவர்கள்.
10 பேரை பத்தி என்ன சொல்லிருக்கு தெரியுமா? இந்த வசனத்தை நீங்க படிக்கும் போது, இப்ப நீங்க இதை பார்க்கும் போது, ப்ரூஃப பார்க்கும் போது, ஓ வசனம் பதிவு வந்துருச்சுன்னு சாதாரணமா நினைக்காதீங்க. இந்த வசனம் கொடுக்கப்பட்டு 1900 வருஷத்துக்கு மேல ஆச்சு, 1900 இயர்ஸ் பேக். அதாவது இந்த வசனம் கொடுக்கப்படுகிற காலத்திலே ராஜாக்களுடைய ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருந்தது. ஜனநாயக முறைப்படி ஆட்சி அல்ல, ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிற முறை கிடையாது. அப்ப இருந்ததெல்லாம் ஒரு ராஜா இருப்பாரு, செத்து போனா ஒரு பையன் வருவாரு, இல்லன்னா இன்னொரு ராஜா வந்து பிடிப்பாரு, இல்லன்னா ஒரு தளபதி ராஜாவை கொண்டுட்டு தளபதி ராஜா ஆயிடுவாரு. இப்படித்தான் இந்த காலகட்டத்தில் ஆண்டவர் சொல்றாரு, 10 பேர் ஒன்னா சேர்ந்து ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு சொல்றாரு. இன்னைக்கு வேர்ல்டு ஃபுல்லா அலையன்ஸ் கவர்மெண்ட் தான், அது தமிழ்நாடா இருக்கட்டும், சென்ட்ரலா இருக்கட்டும், எங்க வேணா பாருங்க, 10 கட்சிகள், 8 கட்சிகள், 10 தலைவர்கள்லாம் சேர்ந்து ஒரு பிரதமர் தேர்ந்தெடுக்கிறாங்க, 10 கட்சிகள் சேர்ந்து ஒரு முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கிறாங்க. இன்னைக்குதான் அலையன்ஸ் கவர்மெண்ட், ஜனநாயக முறைப்படி. இந்த முறையை 1900 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் சொல்றாரு, 10 பேர் சேர்ந்து ஒரே யோசனை உள்ளவர்களா இருப்பார்கள். இப்ப பாருங்க, இதுக்கு பேரு ஈரோன் பேர். இந்த ஹீரோ 2000 January 1 இதை ஃபார்ம் பண்ணாங்க. ஹீரோ இந்த ஹீரோங்கிறது இந்த யூரோப்பியன் யூனியனுடைய கரன்சி. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இந்தியாவுடைய பண ரூபி இல்லையா? இந்தியாவும் ஸ்ரீலங்காவும் ரொம்ப வருஷமா ஃப்ரெண்ட்ஸ், மோர் தென் 1000 இயர்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். இத்தனைக்கும் ஸ்ரீலங்கன் மணி நம்மளை விட கம்மி, நம்மளோட 2.5 மடங்கு கம்மியில இருக்கு. இப்ப நீங்க இந்தியா பண்ற 100 ரூபாயை கொண்டு போய் ஸ்ரீலங்கால ஃபியூயல் பங்குல, அதாவது பெட்ரோல் பங்குல கொடுத்து மாற்ற முடியுமா? சான்ஸ் இருக்கா? வாங்க மாட்டாங்க. சரி, ஒரு கடையில டீ குடிச்சிட்டு 100 ரூபாய் இந்திய பணத்தை கொடுத்து பாருங்க, வாங்க மாட்டாங்க. ஏன்னு சொன்னா, என்னதான் வேல்யூ மேல ஏறி இறங்கி இருந்தா கூட அவங்க ஊர் கரன்சி மட்டும்தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. இது எல்லா ஊர்லயும் நடைமுறை. நாங்க சிங்கப்பூர் மலேசியா போவோம், சிங்கப்பூர் வந்தும் மலேசியாவும் பக்கத்துல போக வித்தின ஒரு 1/2 hour இந்த இடத்துல அந்த இடத்துக்கு வந்துடலாம், அந்த இடத்துல இந்த இடத்துல வந்துடலாம், ஒரு பிரிட்ஜ் தான் கிராஸ் பண்ண வந்துடலாம். ஆனால் அந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணி இப்படி வந்த உடனே சிங்கப்பூர் பணத்தை ஏன் வாங்க மாட்டான், மலேசியா பணத்தை அவன் வாங்க மாட்டான், அந்த அளவுக்கு. ஆனால் இந்த ஹீரோ இருக்கு பாருங்க, மோர் தென் 28 கண்ட்ரீஸ், 28 நாடுகளுக்கு செல்லுபடி ஆகும். 28 நாட்டுல நீங்க எங்க வேணாலும் ஐரோப்பாக்குள்ள போயிட்டு இந்த ஒரு பணத்தையே வச்சுக்கிட்டு டோட்டல் யூரோப்புக்குள்ள நீங்க போலாம். நான் ஜெர்மனி போயிட்டு, பிரான்ஸ் போயிட்டு, நார்வே போயிட்டு வரும்போது இந்த ஒரு ஸ்டெர்லிங், அது ஸ்டெர்லிங் சொல்லுவாங்க, யூரோ ஸ்டெர்லிங், ஒரு ஸ்டெர்லிங் வச்சுட்டு நான் டோட்டல் யூரோப்பை சுத்திட்டு வந்துட்டேன். எதுக்கு? ஒரே ஒரே ஒரு ஸ்டெர்லிங் இல்ல, அந்த கரன்சியை நான் சேஞ்ச் பண்ணவே இல்லை. பிரான்ஸ் போகும்போது பிரான்ஸ் கரன்சி சேஞ்ச் பண்ணவே இல்லை, ஒரே கரன்சி. வேதம் சொல்லுகிறது கடைசி காலத்திலே ஒரே யோசனை உள்ளவர்கள் வந்தாங்க. இப்ப ஒரே யோசனை உள்ளவங்க வந்தாச்சு, 10 பேர் கரெக்டா, அதே 10 பேர் கூட்டமைப்பு. நீங்க போய் 10 கண்ட்ரீஸ் அலையன்ஸ் போட்டாலும் சரி, வெஸ்டர்ன் யூரோப்பியன் யூனியன் போட்டாலும் சரி, இந்த 10 பேர் தான் வருவாங்க. நான் சொன்ன ஜெர்மனி, பிரான்ஸ், ஸ்பெயின், போர்ச்சுகல், இத்தாலி, லக்சம்பர்க், சுவிட்சர்லாந்து, இவங்க தான் வருவாங்க. இந்த 10 பேர் தான் வருவாங்க. இன்னைக்கு அவங்க ஃபார்ம் ஆயிட்டாங்க, ஒரே யோசனை உள்ளவர்கள். அதே மாதிரி இந்த 28 நாட்டுக்கும் ஒரே பார்லிமெண்ட், இந்த 28 நாட்டுக்கு ஒரு பார்லிமெண்ட். இந்த 28 நாட்டுக்கு இப்ப ஒரு தலைவரை செலக்ட் பண்ண போறாங்க, அவன் தான் ஆன்டி கிரைஸ்ட். நீங்க நினைக்காதீங்க, இப்ப வரப்போறது ஆன்டி கிரைஸ்ட் இல்ல, அந்த போஸ்டிங் ஆன்டி கிரைஸ்டுடைய போஸ்டிங், அங்கதான் ஆன்டி கிரைஸ்ட் வந்து உட்கார போறான். இப்ப இவங்க 10 பேரும் சேர்ந்து ஒருத்தங்கையில கொடுப்பாங்க. வாசிங்க அதே 13:17 வாசிங்க மீண்டுமாக.
இவர்கள் ஒரே யோசனை உள்ளவர்கள், இவர்கள் தங்கள் வல்லமையையும் அதிகாரத்தையும் மிருகத்திற்கு கொடுப்பார்கள்.
பத்து பேர் சேர்ந்து என்ன செய்வாங்களா? ஒருத்தங்கையில கொடுப்பாங்க. இப்ப பாருங்க, எல்லாரும் சேர்ந்து ஒரு பிரதமத்தை அதிகாரத்தை கொடுக்கிறோம், எல்லாரும் சேர்ந்து ஒரு முதலமைச்சருக்கு அதிகாரம் கொடுக்கிறோம். அதே மாதிரி இந்த 10 நாடுகள் கூட்டமைப்பு ஒரு ஆளை செலக்ட் பண்ணிருக்காங்க. இப்போ அந்த இடத்துல வேன் ராம்பின் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் பெல்ஜியம் நாட்டை சார்ந்தவர், ஆனா அவர் ஆன்டி கிரைஸ்ட் அல்ல. அந்த இடத்துல தான் ஆன்டி கிரைஸ்ட் வருவார், போஸ்டிங் ஆஃப் ஆன்டி கிரைஸ்ட், அந்தி கிறிஸ்து. இப்ப அதுக்கு வரத்துக்கு முன்னாடி இவங்க ஆயத்த பண்ணி செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அதன்படி இவங்க என்ன பண்ணிருக்காங்க, மற்ற நாடுகளோடு கூட எல்லாத்தையும் எடுத்து 28 பேரா மாற்றிருக்கிறாங்க. ஒருவேளை நீங்க கேட்கலாம், 10 பேர் கணக்குல இருக்கு, இவ்வளவு எக்ஸ்டன் ஆகுது, இதெல்லாம இருக்குது அப்படின்னா அதுவும் பைபிள்ல இருக்கு. வாசிங்க 2 தானியேல் புத்தகம், தானியேல் புத்தகம் 2 43 வசனத்தை வாசிங்கள். தானியேல் 2:43 வாசிங்க பார்ப்போம்.
இரும்பு கலவாதது போல அவர்கள் ஒருவரோடு ஒருவர் ஒட்டி கொள்ளாது.
இவங்க மற்ற மனுஷரோட சேருவாங்க, ஆனா என்ன அர்த்தம், ஒட்டிக்க மாட்டாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இந்த 10 நாடுகள் மத்த 18 நாடுகளோட சேர்ந்து இருக்குது. இப்ப திருப்பி எக்ஸ்டெண்ட் பண்ண போறாங்க, இன்னும் சேர போறாங்க. ஆனா இந்த 10 பேர் மட்டும் தான் டிசிஷன் அத்தாரிட்டிஸ், இவங்களுக்கு தான் அந்த முடிவெடுக்கிற அதிகாரம் இருக்கு. வேற யாருக்கு அந்த முடிவெடுக்கிற அதிகாரம் கிடையாது. எதை சேஞ்ச் பண்றது, யாரை சேர்த்துக்கலாம், யாரை சேர்க்கக்கூடாது, அதெல்லாம் முடிவெடுக்கிறது இந்த 10 பேர் தான். இந்த 10 பேருக்கு தான் இந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் ஒரே யோசனை உள்ளவர்கள். என்ன ஒரே யோசனை, இவங்க அத்தனை பேர் சேர்ந்து ஒரு ஆளை தலைவராக தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. ஒரு பார்லிமெண்ட், ஒரு விசா. இப்ப நீங்க இங்க இருந்து பாகிஸ்தான் போறதுக்கு விசா இருக்கணும், பாகிஸ்தான்ல இருந்து ஸ்ரீலங்கா போல தனி விசா இருக்கணும், ஏசியாக்குள்ள நீங்க எந்த நாட்டுக்கு போல தனித்தனி விசா இருக்கணும். ஆனா இந்த நாடுகளுக்குள்ள விசா கிடையாது. இந்த ஜெர்மனில இருக்கிறவங்க அவருடைய பாஸ்போர்ட்டை மாத்திரம் பாக்கெட்ல வச்சுட்டு பிரான்ஸ்குள்ள போலாம், அவர் பாட்டில உள்ள சுவிட்சர்லாந்துக்குள்ள போலாம், அவர் பாட்டில உள்ள சைப்ரஸ் குள்ள போலாம், எங்க வேணாலும் போயிட்டே இருக்கலாம். அங்க இருக்கிறவங்க இன்கேஸ் நாம போறோம், இந்த 28 நாட்டை சாராதவங்க நாம போறோம்னா, வி வாண்ட் டு டேக் ஒன்லி ஒன் விசா, அதுக்கு ஷெங்கன் விசா பேரு. அதை ஒண்ணு எடுத்துட்டீங்க போதும், இந்த 28 நாட்டுக்கு நீங்க டிராவல் பண்ணிட்டே இருக்கலாம், எங்கேயும் இருந்து கேட்கவே மாட்டோம். இன்கேஸ் காட்டினாலும் இந்த ஒரு விசாவை காட்டினா போதும், இவன் நீங்க ஜெர்மனிக்கு தான் விசா எடுத்திருப்பீங்க. அதை எடுத்துட்டா போதும், நீங்க இந்த 28 நாட்டுக்கு எங்க வேணாலும் போகலாம். வேறும் சொல்லுகிறது, இவர்கள் ஒரே யோசனை உள்ளவர்கள். கப்பர் சொன்ன ஒரே யோசனை உள்ளவர்கள் இன்னைக்கு வந்துட்டாங்க. எந்த காலத்திலும் சாத்தியப்படாத ஒரு சம்பவம், எந்த காலத்துல ஏசு காலத்துல கூட சாத்தியம் கிடையாது. ஒரு கிராமத்துல இன்னொரு கிராமத்துக்கு போனா டாக்ஸ் கட்டணும், ஒரு வரி கட்டணும், நிறுத்தி கேட்பாங்க. ஆனா இன்னைக்கு எங்கேயும் வரி கட்ட வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு நாட்டுக்கு நீங்க விசா வாங்கிட்டீங்கன்னா எல்லா நாட்டுக்குள்ளயும் போலாம். பாபேல் காலத்துல இருந்ததான வாழ்க்கை மீண்டும் திரும்பி வருகிறது. ஒரே உலகம் உருவாகிறது, ஒன் வேர்ல்ட் கவர்மெண்ட், அதற்கான ஃபார்மேஷன் தான் இவங்க பண்ணிருக்கிறாங்க. இப்ப 10 நாடுகள் கூட்டமைப்பு உருவாயிருச்சு. இவர்கள் ஒரே யோசனை உள்ளவர்கள், தங்கள் வல்லமையும் அதிகாரத்தையும் ஒரு மனுஷன் கையில கொடுப்பார்கள். இதுவரைக்கும் இவங்க அந்த 10 நாடுகள் கூட்டமைப்பு சொன்னபடி எல்லாம் தெளிவாக நிறைவேறிவிட்டது. இப்ப இவங்களை பத்தி பைபிள் சொன்ன இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் இருக்கு. அந்த இன்னும் கொஞ்சம் விஷயங்களை மாத்திரம் சொல்லிட்டு நம்ம இந்த முதலாம் இன்னைக்கு நம்ம இந்த காலை வேளையில ஜோமனி முடிக்க போகிறோம். வாசிங்கள் 17:3 வசனத்தை வாசிங்கள். 17:3 வாசிங்க பார்ப்போம்.
ஆவிக்குள் என்னை வனாந்தரத்திற்கு கொண்டு போனான், அப்பொழுது 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் உடையதும் பூஷணமான நாமங்களால் நிறைந்ததுமான சிவப்பு நிறமான மிருகத்தின் மேல் ஒரு ஸ்திரீ ஏறி இருக்க கண்டேன்.
சிவப்பு நிறமுள்ள ஒரு சிறு மிருகத்தின் மேல் ஒரு ஸ்திரீ ஏறி இருக்க கண்டேன். அப்ப என்ன அர்த்தம், யோவானுக்கு ஒரு தரிசனம் காட்டப்படுகிறது. அந்த தரிசனத்துல ஒரு ஸ்திரீ மிருகத்தின் மேல ஏறி இருக்கிற மாதிரி யோவான் பாக்குறாரு, ஒரு ஸ்திரீ மிருகத்தின் மேல உட்கார்ந்து இருக்கிற மாதிரி. பொதுவா தீர்க்க தரிசனம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த சொல்ற விஷயமும் நடக்கும், அந்த தரிசனத்துல பாக்குற விஷயமும் நடக்கும். உதாரணமா இப்போ நேபுகாத்நேச்சார் ஒரு சிலையை பார்த்தாரு இல்லையா, இரும்பு. 2 தானியேல் புத்தகத்துல இருக்கு பாருங்க. நேபுகாத்நேச்சார் ஒரு சிலையை பாக்குறாரு, அதன் தலை இரும்பு, அதனுடைய மார்பு வந்து வெள்ளி, வயிறும் தொடையும் வெண்கலம், கால்கள் இரும்பு, பாதங்கள் இரும்பும் களிமண்ணுமா, 5 உலோகத்தை பாக்குறாரு இல்லையா. அந்த 5 என்னன்னு கேட்டா 5 கவர்மெண்ட் தான். அங்கேயே தானியேல் சொல்லிடுவாரு, 5 கவர்மெண்ட். ஒன்னு பாபிலோன் கவர்மெண்ட், அடுத்த மேதோ பெர்ஷ கவர்மெண்ட், அடுத்த கிரேக்க கவர்மெண்ட், அடுத்த ரோம கவர்மெண்ட், அதுக்கப்புறம் யூரோப்பியன் யூனியன் கவர்மெண்ட். 5 கவர்மெண்ட் அங்க இருக்கும். ஆனால் இரும்பு வெள்ளியும் சொன்னார்ல, 5 கவர்மெண்ட்ங்கிறது ஆவிக்குரியத்தை நிறைவேறிக்கிட்டே வந்துருச்சு. ஆனா மித்தலா பாத்தீங்கன்னா, பாபிலோனுக்கு பொன்னகரின்னு ஒரு பேர் உண்டு, பாபிலோன் தேசத்துக்கு பொண்ணு. ஏன்னா அந்த காலத்துல கோல்டு என்ன இருந்துச்சு, ஒரு பொருட்டாவே மதிக்கப்படாத அளவுக்கு கோல்டு ரொம்ப சீப்பா இருந்த காலம். எங்க பார்த்தாலும் கோல்டு. இப்ப பாத்தீங்கன்னா 3 ஒரு சிலை செய்வாரு. 3:1 வாசிங்க பார்ப்போம்.
ஒரு பொற்சிலை பண்ணிட்டு நல்லா கவனிங்க. ஒண்ணுமே இல்ல, அதை செஞ்சு என்ன பண்ணு தெரியுமா, ரோட்ல நிக்க வச்சிருக்கான், சமவெளியில் கொண்டு போய் நிறுத்தினான், ரோட்ல போட்டு வந்துட்டானா. அந்த சிலை திருடு போற பாருங்க, நல்ல வேலை அவன் இந்தியாவில் நிறுத்தல. மறுநாள் வந்து பார்த்தா நேபாள அமைச்சர்களுக்கு மட்டும் சிலையும் இருக்காது. நான் புரூனேக்கு போயிருந்தேன் ஊழியத்துக்கு, போகும்போது ஒரு ரோட்ல கூட்டு போறாங்க, இட்ஸ் அ கிங்ஸ் வேன்னு சொன்னாங்க. ராஜா வழி, ராஜா டெய்லி அந்த வழியை தான் போவார் வருவாராம். சோ ராஜாக்குன்னு ஒரு மசூதி இருக்கு, ராஜா மாத்திரம் தொழுது கொள்ற ஒரு மசூதி. அந்த மசூதி எப்படி இருக்குன்னா ஃபுல் ஆஃப் கோல்ட், முழுசு தங்கத்துல செஞ்சிருக்கான், முழு மசூதியும் தங்கத்துல தான் இருக்கு. அதுதான் அந்த ஊரிலேயே பெரிய மசூதி. அதுக்கு அவட ஹைட்டா வேற ஒரு மசூதி கட்டக்கூடாது ஆஸ் பர் ரூல், ஏன்னா ராஜா கட்டின மசூதி. அவ்வளோ உயரம் மெயின் ரோட்ல இருக்கு. ராஜா போகும்போது மாத்திரம் ஓட பிளாக் பண்றாங்க, மற்றபடி எல்லாரும் போறாங்க வராங்க, யார வேணா நின்று போட்டோ எடுக்கலாம், உள்ள போலாம் பார்க்கலாம் வரலாம் எல்லாம் செய்யலாம். அப்ப நான் கேட்டேன், இந்த மசூதி கட்டின மாதிரியே இருக்குதா இல்ல கொஞ்சம் சேதம் அடைஞ்சிருக்கான்னு கேட்டேன். அப்ப அவரு கேட்டாரு, என்ன கேக்குறீங்க எனக்கு புரியலன்னு, இல்ல யாராவது சுரண்டி எடுத்திருக்கானா சுத்தி? நம்ம ஊர்ல இருந்து என்ன பண்ணிருப்பான், என்னடா மசூதி இருக்கோ சுரண்டி 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 மசூதி நஞ்சு போய் உள்ளங்கிற கல்லு மாத்திரம் தெரியும், மசூதியே இருக்காது. அப்படித்தானே நம்ம ஊர்ல அப்படித்தானே இருக்கும். இன்னும் அந்த மசூதி முழுசா இருக்கு. அவ யோசிச்சு பாருங்க, அவ 90 அடி நீளம், 9 அடி ஆழம், அந்த அளவுக்கு ஒரு பெரிய பொற்சிலை செய்யறான்னா உண்மையில அது கோல்டன் பீரியட், பீரியட் ஆஃப் கோல்ட். அதனால ஆண்டவர் சொல்வாரு தங்கம் பாபிலோன். அடுத்து வெள்ளி பாத்தீங்கன்னா மேதோ பெர்ஷிய கவர்மெண்ட், மேதோ பெர்ஷியா 45 அதிகாரம் 45:1-2 கோரேஸ் பத்தி ஆண்டவர் சொல்வாரு, பாத்திருக்கீங்களா, என் ஊழியக்காரனாகிய கோரேஸ் சொல்வாரு. அதான் மேதோ பெர்ஷிய கவர்மெண்ட் அந்த காலம் தான். அந்த காலத்துல ஃபர்ஸ்ட் வெள்ளி காயின், சில்வர் காயின். இப்ப நாம காயின் யூஸ் பண்றோமே, 1 ரூபாய் காயின், 2 ரூபாய் காயின். அந்த காயின் முறைய முதல் முதல்ல கொண்டது கோரஸ் தான். அது எப்படி கொண்டதுன்னா சில்வர்ல, வெள்ளியில. நீங்க அதுக்கு முன்னாடி ஆபிரகாம் சாராளுக்கு வாங்குவார்ல, கல்ற வாங்குவார்ல, அந்த கல்ற வாங்கும்போது பாத்தீங்கன்னா 400 ஷேக்கல் நிறைவு உள்ளதான வெள்ளியை அளந்து கொடுத்தாங்க. இருக்கும் அப்பல கட்டி கட்டியா அளந்து கொடுத்திருக்கான், ஒரு முறை கிடையாது அளந்து கொடுத்திருக்கான். ஆனால் கோரஸ் தான் முதல் முதல்ல வெள்ளி காயின்ஸ் பண்ணது. இந்த மாதிரி அந்த வெள்ளிங்கிறதும் நிறைவேறும், அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும். நான் சொல்றது புரியுதா? அதே மாதிரி யோவானுக்கு ஆண்டவர் ஒரு தரிசனத்தை காட்டுகிறார், ஒரு ஸ்திரீ மிருகத்தின் மேல உட்கார்ந்து இருக்க மாதிரி. அது யாரை குறிக்கிறது? யூரோப்பியன் யூனியன், ரோம் ஆளுகை செய்யறதை குறிக்கிறது. ஆனா லிட்டலா இப்போ யூரோப்பியன் யூனியனுக்கு ஒரு அடையாளத்தை உண்டு பண்ணிருக்கிறாங்க. உதாரணமா நம்ம ஊர்ல அரசாங்க சின்னம் என்னது, அபிஷியல் சின்னம் என்னது, அசோக சக்கரம். அதுல என்ன இருக்கும், 4 முக சிங்கம் இருக்கும், பாத்துருக்கீங்களா? எந்த பக்கம் பார்த்தாலும் சிங்கம் தெரியும், அதான் அசோக சக்கரம். அதே மாதிரி யூரோப்பியன் யூனியனுக்கு ஒரு சின்னம் உருவாக்கி இருக்காங்க, இதான் யூரோப்பியன் யூனியன் சின்னம். எந்த இடத்துல நீங்க போய் யூரோப்பியன் யூனியன்ல பாத்தீங்கன்னாலும் ஒரு ஸ்திரீ மிருகத்தின் மேல் ஏறி இருக்கிறத உங்களால பார்க்க முடியும். 17:3 நிறைவேறத உங்களால அப்படியே பார்க்கலாம். எந்த இடத்துக்கு போனாலும் ஒரு ஸ்திரீ மிருகத்தின் மேல் ஏறி இருக்க கண்டேன். இங்க பாருங்க, இது அவங்களுடைய மந்த்லி மேகசின், இது டைம்ஸ் மேகசின், இது அவங்க யூரோ காயின், இது ஜெர்மனியில வரக்கூடிய யூரோ காயின், இது டெலிபோன் கார்டு, இது அவங்க வெளியிட்ட ஸ்டாம்ப், இது பார்லிமெண்ட் வாசல் இருக்கிறதான ஸ்டாச்சு. இது பாருங்க, அப்படியே ஒரு ஸ்திரீ மிருகத்தின் மேல் ஏறி இருக்க கண்டேன். எல்லாத்துலயும் அதான் இருக்கும். யூரோப்புல்லா நீங்க எங்க போனீங்கனாலும் ஒரு ஸ்திரீ மிருகத்தின் மேல் ஏறி உட்கார்ந்து இருக்கிறதா இருக்கும். ஏன் ஒரு இதுலயாவது ஒரு ஆளை ஏற்றி உட்கார வைக்கலாம், இல்லைன்னா அந்த ஸ்திரீயை ஒரு தடவை கீழே நிக்க வைக்கலாம். நீங்க மவுண்ட் ரோட் போனீங்கன்னா சிலை பார்த்திருப்பீங்க, ஒரு சிலையில ராஜா குதிரைக்கு மேல உட்காந்துருப்பாரு, இன்னொரு சிலையை பாத்தீங்கன்னா குதிரை நிக்க ராஜா கீழே நிற்பாரு. ஒவ்வொரு சிலைக்கும் ஒரு அர்த்தம் இருக்குதாமா? ராஜா ராஜாவா இருக்கும் போது செத்துட்டாருன்னா குதிரை மேல இருப்பாராமா, ராஜாவா இல்லாத போது செத்தாருன்னா கீழே இருக்குமாமா, அப்படி ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு பதில் வச்சிருக்கான். குதிரை 2 காலம் தூக்கி இருந்துச்சுன்னா போர்ல செத்தாராமா, 4 காலம் கீழே இருந்துச்சுன்னா வீட்டுல செத்தாராமா, எப்படி கணக்கு வச்சிருக்கான் பாருங்க. ஆனா இதுல மாத்திரம் பாருங்க, அந்த பொம்பளை கீழே இருக்க மாட்டான். எதுல பாத்தீங்கன்னாலும் அந்த ஸ்திரீ மிருகத்தின் மேல், இதுக்கு என்ன அர்த்தம்னா ஒரு ஸ்திரீ மேல ஏறிச்சுட்டு அது கீழே இறங்காதுன்னு அர்த்தம். புரிஞ்சாலும் சரி புரியாவிட்டாலும் சரி, மேல ஏறிடுச்சு அதுக்கப்புறம் அது என்ன செய்யாது, நிறைய பேர் ஏற விட்டுட்டு எப்படி இறக்குறதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்காம பாருங்க. உணர்ந்து செஞ்சுக்கிறீங்களா? சரிங்க, ஒரு ஸ்திரீ என்ன செஞ்சிருச்சா, மிருகத்தின் மேல் ஏறி இருக்க கண்டேன். 17:3 நம் கண்களுக்கு முன்பாக மிக துல்லியமாய் நிறைவேறியது. இது பார்லிமெண்ட் ஸ்ட்ராஸ்பர்க் அப்படிங்கிற இடத்துல உள்ளதான ஒரு சிலை. யூரோப்பியன் யூனியன்ல பிரான்சுக்கும் பெல்ஜியத்துக்கும் பார்டர் பிரான்டியர் சொல்லுவாங்க, அந்த இடத்துல இருக்கிறதான இடத்துக்கு பேரு ஸ்ட்ராஸ்பர்க். அதுதான் யூரோப்பியன் யூனியன் மெயின் பார்லிமெண்ட். இந்த பார்லிமெண்ட்டுக்கு நான் போனேன், போன போது இந்த இடத்துல தான் அந்த சிலை இருந்துச்சு. இது வந்து என்னன்னா சாதாரண சிலை கிடையாது. நான் இது பக்கத்துல போய் நின்னுச்சுன்னா இந்த காலு வந்து காலுக்கு கீழே தான் உயரமே இருக்கும், அவ்வளவுதான் இருக்கும். அது அந்த அளவுக்கு பெருசு. பாஸ்டர் தூரத்துல சொன்னாரு, அங்கிருந்து வந்துருங்க அப்படின்னாரு. ஏன் அப்படின்னு நீங்க அந்த தொம்பளை காலுக்கு கீழே இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு அவர் வந்து பார்த்திருக்காரு பாருங்க. சரிங்க, இது அவ்வளவு பெரிய சிலை, இது ஒரு சிலைதான் அவ்வளவு பெருசா அங்க இருக்கும். ஒரு ஸ்திரீ மிருகத்தின் மேல் ஏறி இருக்க கண்டு எத்தனை துல்லியமா தீர்க்க தரிசனம் 17 3 நிறைவேறது பாருங்க. இதுல ஒரு பெரிய ஆச்சரியம் இங்க இருக்கு பாருங்க, இந்த சைஸ் கவனிச்சு எண்ணி பாத்தீங்கன்னா 10 தான் இருக்கும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 இங்க வாங்க என்ன கூட்டு போங்க, நம்ம அங்க போய் பார்ப்போம் எல்லாத்தையும் அப்படின்னு கூட்டு போய் பார்த்து வசனத்தை பைபிள வச்சு அவருக்கு அங்கேயே அந்த கிளாஸ் எடுத்தோடனே ஒரு அரை மணி நேரம் அவருக்கு முகம் ஈயே ஆடல. இது இதை சுத்தி நிறைய எவிடன்ஸ் அது மாதிரி இருக்கு. இந்த இந்த பார்லிமெண்ட்டை சுத்தி ஒவ்வொன்றையா பார்க்க பார்க்க அவர் அரங்கிட்டாரு. அவர் சொன்னாரு, இந்த வருஷம் இஸ்ரேல் டூர் கிடையாது, இந்த வருஷம் எல்லாருக்கும் யூரோப் டூர் தான், எல்லாரையும் கூட்டு வந்து இதைத்தான் காட்ட போறேன் அப்படின்னாரு. ஒரு ஸ்திரீ மிருகத்தின் மேல் ஏறி இருக்க கண்டேன். யூரோப்புக்குள்ள நீங்க எங்க போனாலும் எந்த நாட்டுக்கு போனாலும் ஒரு ஸ்திரீ மிருகத்தின் மேல் ஏறி இருக்கிற ஸ்தலம் தான் இருக்கும். அதை கொண்டு வந்துட்டாங்க வேத வசனத்தின்படி. பிசாசி போ, உலகம் வந்து எந்த இடத்துக்கு போயிருச்சு? 17:3 போயிருச்சு. ஆனா இன்னும் நீங்க எங்க இருக்கிறீங்க? ஆதியாகமத்திலயா? இன்னும் நீங்க ஆதியாகமத்தா இருக்கீங்க? நான் நினைச்சேன் நீங்க வெளிப்படுத்துல விசேஷம் 3 வரைக்கும், 3 வரைக்கும் வந்துட்டீங்கன்னு நினைச்சேன். இதோ நான் வாசப்படியில் நின்று கதவை கட்டுகிறேன். ஒருவன் சத்தத்தை கேட்டு திறந்தால் உள்ளே பிரவேசித்து அவனோடு கூட, அதுதான் முக்கியம். இப்ப நாம அதுலயே தான் இருக்கோம். எத்தனை பேர் இங்க வரும்போது சொல்லிட்டு வந்தீங்கன்னு எனக்கே தெரியாது. பாய் கிட்ட முனையில பாய் கடையில சிக்கன் எடுத்து வைங்க, போகும்போது வாங்கிக்கிறேன், 11 முடிஞ்சிடும், மறந்துடாதீங்க. பைபிள் எடுத்து கூட மறந்துருப்போம், பாய் கிட்ட சொல்ல மறந்துருக்க மாட்டோம். அப்படித்தானே சொல்லிட்டு வந்திருப்பீங்க. கொஞ்சம் லேட் ஆனோன்னா என்ன யோசிப்பீங்க? நேரம் போது இவன் எப்ப முடிப்பான்னு தெரியல, சிக்கன் எடுத்து வச்சானா. இப்படிதான் மனசு ஓடிக்கிட்டு இருக்கோம். இன்னும் நம்ம 3 இருக்கிறோம் போஜன பானத்திலேயே. ஆனால் உலகம் 17:3 வரைக்கும் போய்விட்டது. கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனம் கண்களுக்கு முன்பாக நிறைவேறிவிட்டது. 17:3 நிறைவேறிச்சு. அடுத்து வாசிங்க, 17:5 வாசிங்க.
மேலும்
இன்னொரு வசனம் வாசிங்க, தானியேல் புஸ்தகம் 2 தானியேல் புஸ்தகம் 7:2 வசனம் வாசிங்க. தானியேல் 7:2 வாசிங்க.
தானியேல் சொன்னது, ராத்திரி காலத்தில் எனக்கு உண்டான தரிசனத்திலே நான் கண்டது என்னவென்றால், இதோ வானத்தின் 4 காற்றுகளும் பெரிய சமுத்திரத்தின் மேல் அடித்தது. அப்பொழுது வெவ்வேறு ரூபம் உள்ள 4 பெரிய மிருகங்கள் சமுத்திரத்திலிருந்து எழும்பின.
நல்ல கவனிங்க, ஒரு மிருகம் எழும்பி வருதுன்னா என்ன அர்த்தம்? ஒரு ராஜ்யம் வருதுன்னு அர்த்தம். ஒரு மிருகம் வருதுன்னா அதுக்கு முன்னாடி என்ன வீசும்? இது எப்ப இருக்கு பைபிள்ல? 2550 வருஷத்துக்கு முன்னாடி தானியேலுக்கு ஆண்டவர் சொன்னது. இப்ப யூரோப்ல புது கவர்மெண்ட் ஸ்டார்ட் ஆக போது, அதுக்கு அவங்க சொல்லியிருக்கிறத பாருங்க, எ வின் ஃப்ரம் யூரோப். இது அந்த பார்லிமெண்ட் வாசல்ல வச்சிருக்கிற கல்வெட்டு. 1000 வருஷமாக பூமியில சமாதானம் இல்ல, பூமியில பாவர்த்தி அதாவது பஞ்சம் இருக்கு. இப்ப ஐரோப்பாவிலிருந்து ஒரு காற்று வீச போகிறது, இது வந்து பூமி அனைத்தையும் மாற்ற போகிறது என்று இந்த பார்லிமெண்ட் வாசல்ல இந்த சிலைக்கு லெப்ட்ல அதை வச்சிருக்காங்க. எ வின் ஃப்ரம் யூரோப். வேதம் சொல்லுகிறது 7:2 ஒரு ராஜ்யம் உருவாவதற்கு முன்பதாக ஒரு காற்று வீசும். இதுவரைக்கும் 4 சாம்ராஜ்யம் உலகத்தின் பெரிய சாம்ராஜ்யம். 1 நேபுகாத்நேச்சாருடைய சாம்ராஜ்யம், 2 மேதிய பெர்ஷிய சாம்ராஜ்யம், 3 கிரேக்க சாம்ராஜ்யம், 4 ரோம சாம்ராஜ்யம். இந்த 4 திசையிலிருந்து வந்துச்சு. இது 4 திசை. நேபுகாத்நேச்சாருடைய சாம்ராஜ்யம் எங்க இருந்து பாத்தீங்கன்னு சொன்னா, இஸ் ஃப்ரம் இதுல நார்த்ல இருந்து, மேதோ பெர்ஷ ஃப்ரம் ஈஸ்ட், அடுத்து கிரேக்க சாம்ராஜ்யம் ஃப்ரம் சவுத், அதே மாதிரி ரோம சாம்ராஜ்யம் ஃப்ரம் வெஸ்ட். அந்த வெஸ்ட்ல இருந்து வரக்கூடிய இன்னொரு சாம்ராஜ்யம் தான் இது. கரெக்டா 4 திசையும் 4 காற்றுகள் வீசிச்சு. இந்த 4 இப்பொழுது கர்த்தர் சொன்னபடியே வின் ஃப்ரம் யூரோப். இப்போ யூரோப்பியன் யூனியன்ல பார்லிமெண்ட்ல வச்சிருக்கான் வின் ஃப்ரம் யூரோப். கர்த்தர் சொல்றாரு 2500 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு காற்று வீசும். இப்ப காற்று வீச ஆரம்பிச்சு கவர்மெண்ட் தொடங்க போது இந்த 10 நாடுகள் கூட்டமைப்பு ஸ்திரீ மிருகத்து மேல உட்கார்ந்தாச்சு. வாசிங்க 17:5 வாசிங்க. இப்ப வாசிங்க 17:5.
மேலும் ரகசியம், மகா பாபிலோன் தேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவறுப்புகளுக்கும் தாய் என்னும் நாமம் அவள் நெற்றியில் எழுதியிருந்தது.
யூரோப்பியன் யூனியன் பத்தி பேசிருக்கிறாரு, பத்து நாடுகள் பத்து கொம்புகளை பத்தி பேசுறாரு, ஒரு மிருகத்தை ஆன்டிகிரைஸ்ட் பத்தி பேசுறாரு, ஒரு ஸ்திரீ ரோம பத்தி பேசுறாரு. இதை பேசிக்கிட்டே இருக்கும் போது ஏன் பாபிலோன் வேர்டை யூஸ் பண்ணணும், திடீர்னு யூஸ் பண்றாரு பாருங்க, சம்பந்தமே இல்லாம இந்த மகா பாபிலோன். இப்ப இந்த ஒரு வசனத்துக்கு மாத்திரம் விளக்கத்தை நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம்னா அது ஒரு ஒன்றரை மணி நேரம் மெசேஜ் போகணும், ஒரு 7000 வருஷம் சரித்திரம் அதுல இருக்கு. இப்ப நம்ம அங்க போகல, அதுக்குள்ள போகல. பட் யூரோப்பியன் யூனியனுக்கும் பாபிலோனுக்கும் என்ன சம்பந்தம், ஐரோப்பியன் யூனியனுக்கும் பாபிலோனுக்கும் என்ன சம்பந்தம் வசனத்துல பாத்துட்டு அதுக்கப்புறம் இப்ப யூரோப்பியன் யூனியன் என்ன பண்ணிருக்கிறாங்கன்றது நம்ம பாத்துருவோம். இதனுடைய ஆழமான சத்தியத்துக்கு நம்ம போகல, போனா ரொம்ப நேரம் ஆகும். வசனத்துல பாப்போம், நேபுகாத்நேச்சர் ஒரு சிலை செய்யறாரா, செய்யறாரா, 3 அதிகாரம் தானியல் புத்தகத்துல ஒரு சிலை செய்யறாரா, சிலையை வணங்காட்டி என்ன நடக்கும், அக்னி சுழையில போட்டு என்ன பண்ணுவாரு, கொலை பண்ணிடுவாரு. அதான நடக்கும், சிலையை வணங்காட்டி என்ன நடக்கும், கொலை நடக்கும். 13 அதிகாரம் 15 வாசிங்க, வெளிப்பாடு 13:15. ஐரோப்பியன் யூனியன் என்ன நடக்குது பாருங்க,
மேலும் அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும்.
இங்கேயும் சொரூபத்தை வணங்காட்டி என்ன நடக்குது, கொலை நடக்குது. பாபிலோன் என்ன நடந்துச்சு, நேபுகாத்நேச்சார் கவர்மெண்ட், பாபிலோன் கவர்மெண்ட், அங்க என்ன நடந்துச்சு, சிலையை வணங்காட்டி கொலை நடந்துச்சு. அடுத்து வாசிங்க 3 அதிகாரம் தானியேல் புத்தகம், அங்க இன்னொரு விஷயம் இருக்கு பாருங்க, 4 வசனத்தை வாசிங்க.
கட்டியக்காரன் உரத்த சத்தமாய் சகல ஜனங்களும் ஜாதிகளும் வாசிக்காரருமானவர்களே, உங்களுக்கு அறிவிக்கப்படுகிறது என்னவென்றால், எக்காலம்,
ஒன்னு எக்காலம்,
நாகசுரம், கிண்ணரம், வீணை, சுரமண்டலம், தம்புரம் முதலான,
மொத்தம் 6 வாத்தியங்கள் இருக்கும். நான் சொல்ல புரியுதா, 6 வாத்தியங்கள். அடுத்து 2 வசனத்துல 6 முழ அகலம், 60 முழ உயரம், மொத்தம் 3-6 அந்த 4 வசனத்துக்குள்ள வரும், மொத்தம் 3-6 வரும். இந்த 3-6 காம்பினேஷன் ஒன்னாக இணையும் பொழுது எல்லோரும் வணங்க வேண்டும். அந்த 6, இந்த 6 சத்தம் கேட்கும், அந்த 6 சத்தமும் கேட்கும் போது நீங்க என்ன செய்யணும், சிலையை வணங்கணும், இல்லாட்டி கொலை நடக்கும். இங்கேயும் 3-6 இருக்கும். வெளிப்பாடு 13:18 வாசிச்சீங்கன்னா, புத்தியுடைய கணக்கு பார்க்க கணவன், அது மனுஷனுடைய இலக்கமாக இருக்கிறது, அதனுடைய இலக்கம் 666. அங்கேயும் 3-6 வரும், இங்கேயும் 3-6 வரும், அங்கேயும் 3-6. இந்த வசனத்துல உள்ளதாக பாபிலோனுக்கும் யூரோப்பியன் யூனியனுக்கும் உள்ளதான ஒரு ஒத்துமை வசனத்துல உள்ளது. ஆனா இப்போ யூரோப்பியன் யூனியன் காரங்க என்ன பாபிலோன் வேலையை பண்ணிருக்காங்க பாருங்க, இதான் அவங்களுடைய ஸ்டாஸ்பர்க் பார்லிமெண்ட். நான் சொன்னேன் போன ஒரு இடத்துக்கு ஸ்டாஸ்பர்க் சொல்லி, இதான் இதான் யூரோப்பியன் யூனியன் பார்லிமெண்ட். இந்த பார்லிமெண்டோட கட்டடம் என்ட்ரன்ஸ் இப்படி இருக்கும், இது இது இதனுடைய என்ட்ரன்ஸ், இது ஒரு வால், இது ஒரு வால், இதனுடைய என்ட்ரன்ஸ். இந்த கட்டடம் என்ன முறைப்படி கட்டியிருக்காங்கன்னா, பாபேல் டவர் கட்டின அதே அன்பினிஷ்டு கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லக்கூடிய இதே முறைப்படி தான் கட்டியிருக்காங்க. பாபேல் டவர் கட்டினத அகலவாச்சி மூலமா தோண்டி அந்த கட்டணம் எப்படி இருந்திருக்குன்னு சொல்லி 10ஆம் நூற்றாண்டுல வரையப்பட்ட படம். இந்த பாபேல் கோபுரம் என்ன வடிவில் இருக்கோ அதே வடிவில தான் இப்ப ஸ்ட்ராஸ்பர்க்ல பாபேல் கோபுரம் கட்டியிருக்காங்க. அதாவது மீண்டுமாக பாபேல் டவர் என்று சொல்லக்கூடியதான அதே கோபுரம் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது, கட்டப்பட்டு ஆகிவிட்டது, இப்ப கட்டிட்டாங்க. இதுதான் இப்ப யூரோப்பியன் யூனியனுடைய மைய பகுதி, சென்டர் பிளேஸ். பாபேல் கோபுரமாக இருக்கிறது. இப்ப மீண்டும் அந்த கோபுரத்தை கட்டியிருக்கிறாங்க, இது அதோட என்ட்ரன்ஸ் சொன்னேன் இல்லையா, இதுக்கு சைட்ல ஒரு வழி போகும், இந்த இந்த இதுக்கு சைட்ல ஒரு ரோட் போகும். அது எங்க போகும்னா, இதோட பேக் ப்ரொஜெக்ஷனுக்கு போகும். அந்த நான் போனதுனால சொல்றேன், அந்த பேக் ப்ரொஜெக்ஷன்ல போய் நின்று அந்த கோபுரத்தை நீங்க நேருக்கு நேர் நின்று பாத்தீங்கன்னா இதே வடிவம் அப்படியே கிடைக்கும். இது பாருங்க, படிப்படியே இறங்கிட்டே வரும் பாருங்க, இப்படி இறங்கி இப்படி இறங்கி இப்படி இறங்கிட்டே வரும். இதே மெத்தட், கோபுர வடிவில் மீண்டும் பாபேல் கோபுரம் கட்டப்பட்டாகி விட்டது. 4000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட பாபேல் கோபுரம் மீண்டும் கட்டப்படுகிறது. கர்த்தர் அதன் மையப்பகுதியை உருவாக்குவதற்கு அனுமதி கொடுத்து விட்டார். என்ன பெரிய ஆச்சரியம் தெரியுமா, டவர் கட்டும் போதெல்லாம் பிரச்சனை வரும், சொல்ல புரியுதா, எப்ப டவர் கட்டினாலும் என்ன வரும், அங்க ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம், குழப்பம் இருக்குன்னு அர்த்தம். இப்பதான் நம்மால டவர் கட்ட ஆரம்பிச்சிருக்கோம், பாத்திருக்கீங்களா, எல்லாரும் ஊருக்கு ஊரு டவர் கட்டாம பாருங்க. முந்து நாமெல்லாம் என்ன பண்ணோம், ஜப வீடு கட்டணும், இப்ப என்ன கட்டுறோம், டவர் கட்டுறோம். டவர் கட்டுறதெல்லாம் ப்ராப்ளம் தான், டவர் இருக்கிறதுக்கு தயவு செய்து போகாதீங்கன்னு அதுக்கு அர்த்தம்.
டவர் இருக்கிற இடத்துக்கு போனீங்கன்னா சீக்கிரத்துல சிதறடிக்கப்படுவீர்கள் அர்த்தம். டவர் கிட்ட போக கூடாது, பவர் கிட்டையும் போக கூடாது. ஒன்னு விசுவாசி எப்படி இருக்குன்னா, ஒண்ணு டவர் கிட்ட போகுது இல்ல பவர் கிட்ட போகுது, ஏதாவது ஒண்ணுதான் உடனே டவர் இருக்கிற அதுக்கு டவர் இருக்கிற ஆட்கள் இருக்கிறாங்க. இவர் பிசாசு துரத்துவாரு, அவர் வந்து சுகம் அளிக்கிற வரம் இருக்கிறவரு, அவர்கிட்ட போய் தீர்க்க தரிசனம் இருக்குது, ஆண்டவர் என்ன பத்தி என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே நாம என்ன செய்யறோம், ஒண்ணு பவர் இல்லன்னா டவர், 24 மணி நேரமும் உங்களுக்காக நாங்களும் ஜெபிக்கிறோம். அப்ப நீங்க எப்ப ஜெபம் பண்ணுவீங்க? 24 மணி அவங்க ஜெபம் பண்ணுவாங்க, நீங்க எப்ப ஜெபம் பண்ணுவீங்க? இன்னைக்கு நாம நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃப் எப்படி ஆயிடுச்சுன்னா டிபெண்டபிள். நான் என்ன சொல்றேன், ஒரு ஒரு சுகத்துக்காக ஒரு டெலிவரன்ஸ்க்காக நம்ம ஒரு இடத்துக்கு போறோம், அது குற்றம் இல்ல, அதையே ஒரு இடத்துல டிபெண்டபிள் ஆயிடுறோம் பாருங்க. அவர் தான் எல்லாம், அவர் தான், அவர் இல்லாட்டி முடியாது, அவர் தான் தேவ சித்தம் அறிய வேண்டுமா எங்கிட்ட வாங்க. நாங்க உங்களுக்கு ஜோம் பண்ணி சொல்றோம், இட்ஸ் 100% ராங். தேர் இஸ் நோ மீடியேட்டர்ஸ் பிட்வீன் லார்ட் அண்ட் பிலீவர்ஸ். ஆண்டவருக்கும் விசுவாசிக்கும் நடுவில் மீடியேட்டரே கிடையாது. இங்க இருக்கிறப்ப நாங்க கூட இருக்கிறோமே, நாங்க யாருன்னா உங்களை தேவனோட கூட இணைப்பதற்கான ஒரு பாலம், அவ்வளவுதான். நீங்க தான் ஆண்டவோட போய் பேசணும், நீங்க தான் ஆண்டவத்தை கேட்கணும். பைபிள் ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஆண்டவர் மீடியேட்டர் அனுமதிக்கவே இல்லை. எப்ப ஆண்டவர் மீடியேட்டர் அனுமதிச்சா தெரியுமா? நீர் எங்களோட கூட பேச வேண்டாம், மோசே பேசறதோ அவங்க வாயால சொன்னாங்கல்ல, அதோட ஆண்டவர் அவங்களோட பேசறதை நிறுத்திட்டார். வேண்டது தேர் இஸ் நோ மீடியேட்டர். தயவு செய்து பவர் டீம் போவாதீங்க, டவர் டீம் போவாதீங்க. உங்களுக்கு எது வேணாலும் உங்க வீட்டுல இருக்க ரூம போய் கதவை சாத்திட்டு முழங்கால் போடுங்க, உள்ள பண்ற ஜபத்துக்கு வெளியிறங்கமாய் பதில் வரும். ஆமென். அல்லேலூயா. தட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இனி கடைசி காலத்துல ஒண்ணு டவர் கிட்ட போறா இல்ல பவர்ல போறா? உங்க வீட்டுல இந்த டிவி இருக்குதா? கிறிஸ்தவ சேனல் வருதுமா? ரெண்டு சேனல் வருது, வருதா? அப்படி வருமானால் தயவு செய்து கேபிள் டிவியை கட் பண்ணுங்கள், முடிஞ்ச டிவியை மூடிடுங்க, அப்படி மீறி வந்தா உடச்சிருங்க. காலையில நீங்க பரலோகத்துக்கு போகாம இருக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குன்னா அதுக்கு அந்த ரெண்டு சேனல் தான் காரணமா இருக்கு. நான் நேரடியா தான் சொன்னேன், கிறிஸ்தவ சேனல் இல்லாமலேயே ரட்சிப்பு அதிகமாக வளர்ந்தது, கிறிஸ்தவ சேனல் இல்லாமலேயே ஆவிக்குரிய வாழ்க்கை அதிகமாக வளர்ந்தது. இன்னைக்கு அதை பார்க்கறதுனால நிறைய நல்ல உபதேசங்கள் வந்து உங்களை மோசம் போக்கி கொண்டிருக்கிறது. சோ டோன்ட் டிபெண்ட் எனி சேனல், டோன்ட் டிபெண்ட் எனி மினிஸ்டர் ஆஃப் காட், டோன்ட் டிபெண்ட் எனி பவர் ஆர் கலர், டிபெண்ட் தி லார்ட். That's important. ஆண்டவரை சார்ந்து கொள்ளுங்கள், எப்பொழுதும் அது உங்களுக்கு போதுமானதாக இருக்கிறது. ஆமென். இது ஒரு காரியத்தை வைத்துக் கொண்டு, இது பாபேல், பாபேல் டவர் அப்படின்னு நான் சொல்லல, இன்னொரு ப்ரூஃபும் அது இருக்கு பாருங்க. இது அவங்க செமினார் போஸ்டர், அவங்க அவங்களே வெளியிட்டது. யூரோப்பியன் யூனியன்ல ஒரு செமினாருக்கு போஸ்டர் வெளியிட்டாங்க, அந்த போஸ்டர்ல தங்களுடைய சின்னமாக பாபேல் டவரே கொண்டாங்க. என்ன ஆச்சரியம்னு கேட்டீங்கன்னா, இந்த யூரோப்பியன் யூனியன்ல இருக்கிற மேக்சிமம் கண்ட்ரீஸ் ஆர் கிறிஸ்டியன் கண்ட்ரீஸ், தே நோ வெரி வெல் அபௌட் பாபிலோன். ஆனால் தங்களுடைய சின்னமாக பாபிலோன் டவரே கொண்டாந்துட்டாங்க, தங்கள் அடையாளமாக அவங்க பாபிலோன் டவர் தான் வச்சிருக்காங்க. அவங்க இந்த போஸ்டர் இங்க டவுன்லோட் பண்ணுனா யூரோப்பியன் யூனியன் அந்த பாபிலோன்னு சொல்லி நீங்க போய் இன்டர்நெட்ல கூகுள் மேப்ல அல்லது கூகுள் இமேஜஸ்ல போய் நீங்க டைப் பண்ணீங்கன்னா இந்த போஸ்டர் டவுன்லோட் பண்ணிக்கலாம், எல்லா செல்ஃபி உங்களுக்கு கிடைக்கும். இது பாபிலோன் டவர் தங்களுடைய அடையாளமாக அவங்களே வெளியிட்டது. இந்த பாபிலோன் டவர்ல தான் அவங்க யார் என்பதை மிக துல்லியமாய் வெளிப்படுத்தினாங்க. எப்படி வேதவசனம் மிக துல்லியமா நிறைவேறுது பாருங்க, ஒரு 3-4 ப்ரூஃப் இதுக்குள்ள இருக்கு. இங்க பாருங்க, யூரோப் மெனி டங்ஸ் ஒன் வாய்ஸ், ஐரோப்பா பல நாவுகள் ஒரு சத்தம் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு டங்ஸ் என்ன அர்த்தம்னா பாஷைன்னு அர்த்தம். நீங்க பேசிருப்பா டங்ஸ் பேசுறோம், அந்நிய பாஷை பேசுறோம், என்ன சொல்றோம் டங்ஸ் பேசுறோம் சொல்றாங்க இங்கிலீஷ்ல. டங்ஸ் என்றால் பாஷைகள் அர்த்தம். யூரோப் மெனி டங்ஸ் ஒன் வாய்ஸ்னா நாங்கள் பல பாஷைகள் ஆனால் ஒரு ஒரே எண்ணம், ஒரே சிந்தனைன்னு அர்த்தம். அவங்களை பத்தி என்ன பைபிள் சொல்லுது? 17:13 இவர்கள் ஒரே யோசனை உள்ளவர்கள். ஆண்டவர் 1900 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னதை இப்ப நாங்க தான் அவங்கன்றது எவ்வளவு ப்ரூஃப் பண்ணிருக்காம பாருங்க. இங்க பல பாஷைகள் இருக்கு, ஆனா எங்களுக்குள்ள என்ன இருக்கு? ஒரே எண்ணம் இருக்கு, ஒரே சிந்தனை இருக்கிறது. இது முதலாவது. ரெண்டாவது, இந்த இடத்துல ஒரு இது போட்டிருக்காங்க பாருங்க, இது என்னன்னு தெரியுதா? என்னது இது என்னன்னு தெரியுதா? ட்ரெயின் பாத்திருக்கீங்களா? ட்ரெயின் கட்டணம் கட்டுறது ட்ரெயின் போடுவாங்க பாத்திருக்கீங்களா? கட்டணம் ட்ரெயின் பாத்திருக்கீங்களா? எந்த மாதிரி கட்டணத்துக்கு போடுவாங்க ட்ரெயின்? உயரமாவா அகலமாவா? உயரமா கட்டுற கட்டத்துக்கு தான் ட்ரெயின் போடுவாங்க இல்லையா? ஏன் பாபேல் கோபுரத்துல ட்ரெயின் இருக்கு? பாபேல் கோபுரம் உயரமா தான் கட்டுறாங்க, உண்மைதான். ஏன் ட்ரெயின் இருக்கு? பாபேல் கோபுரம் கட்டப்படுதா? கட்டி முடிச்சாச்சா? வாசிங்க 11 அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 8 வசனத்தை வாசிங்க.
அப்படியே கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமி மீதகம் சிதறி போக பண்ணினார். அப்பொழுது நகரம் கட்டுகிறதை விட்டு விட்டார்கள்.
நகரம் கட்டுவதை விட்ட இடத்துல ஏன் கிரேன் போட்டிருக்கான்? கட்டத்தை விட்டாங்க தானே, ஏன் இப்ப அவன் கிரேன் போட்டிருக்கான்? திருப்பி கட்டுறாங்கன்னு அர்த்தம். புரியுதா? கிரேன் அங்க இருக்கிற என்ன அர்த்தம்? மீண்டும் கட்டுகிறோம், மீண்டும் கட்ட ஆரம்பிக்கிற அர்த்தம். யூரோப்பியன் யூனியன் தாங்கள் தான் இந்த பாபிலோன் என்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும். தங்களுக்கு பேருண்டாக ஒரு கோபுரத்தை கட்டினார்கள். கட்ட ஆரம்பித்திருக்கிறார்கள். அடுத்து பாருங்க, மிக முக்கியமான ஒரு விஷயம், எவ்வளவு துல்லியமா வசனம் நிறைவேறுது பாருங்க. இந்த இடத்துல ஒரு சின்ன சின்னதா தெரியுது, என்னன்னு தெரியுதா? இங்க இருக்க குட்டி குட்டியா தெரியுது. என்ன இந்த இடத்துல என்னது? கம்பி, கம்பி கட்டுறது தானே. உயரமா கட்டுற கட்டத்தில் பாத்துருக்கீங்களா? ஃபைலிங் போடுறமே, ஃபைலிங் மெத்தட், கம்பி பாத்துருக்கீங்களா? பாபேல் பில்லருக்கு யூஸ் பண்றது கம்பி. பாபேல் கோபுரத்துக்கு என்ன யூஸ் பண்ணாங்க? கம்பியா? வாசிங்க 11:4 வாசிங்க.
பின்னும் அவர்கள் தாம் மீறி சிதறி போகாதபடிக்கு தமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தியலாவும் சிகரம் உள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி.
எப்படி கட்டினாங்க? 3 வாசிங்க.
அப்பொழுது அவர்கள், நாம் செங்கல் அறுத்து அதை நன்றாய் சுடுவோம் வாருங்கள் என்று,
செங்கல் அறுத்து நன்றாய் சுடுவோம் வாருங்கள் என்று
ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டார்கள். கல்லுக்கு பதிலாக செங்கல்லும்,
கல்லுக்கு பதிலாக செங்கலும்,
சாந்துக்கு பதிலாக நிலக்கீலும் அவர்களுக்கு இருந்தது.
கம்பி இருக்கா? கம்பி இல்லதானே, கல்லு நிலக்கீழ தான் இருந்திருக்கு. நாம இந்த கம்பி வச்சு கட்டுற ஃபைலிங் மெத்தட் இப்பதான் ஒரு 50 வருஷமா நம்ம யூஸ் பண்றோம். நீங்க பழைய ராஜாக்கள் கோட்டையெல்லாம் பாத்திருக்கீங்களா? அந்த கோட்டையில எதுலையுமே என்ன இருக்காது? கம்பி இருக்காது. பெரிய பெரிய கல் இருக்கும். அந்த சிமெண்ட் நம்ம இங்க யூஸ் பண்றது மாதிரி சுண்ணாந்து முட்டை கட்டெல்லாம் போட்டு அழகா பெரிய பெரிய கல் எடுத்து வச்சு கட்டியிருப்பாங்க. அவ்வளவு பெரிய பிரமிட்ல கூட என்ன இருக்காது? கம்பியே கிடையாது. எங்கேயுமே கம்பி கட்டுற மெத்தட் கிடையாது. நம்ம வீடுகள்ல கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம்? சுத்தி களிமண் வச்சு கட்டியிருந்தோம், ஃபுல்லா மேல ஓடு போட்டிருப்போம் இல்ல ஓலை போட்டிருப்போம். இதான் நம்முடைய மெத்தடு. நமக்கு கம்பி வச்சு கட்டுற மெத்தடே கிடையாது. கம்பி வச்சு கட்டுற மெத்தட் எப்ப கட்டுறது? இப்ப ஒரு 50 வருஷமா சரியா? அவங்க செங்கல் வச்சுதான் கட்டியிருக்கிறாங்க. செங்கல் எதுல செய்யறது? களிமண், களிமண் தான் என்ன செய்வோம்? டை மாதிரி செஞ்சு அதை சுத்தி எடுத்தா என்ன வரும்? செங்கல் வரும். செங்கல் களிமண். கம்பி எதுல செய்யறது? இரும்பு. இரும்பும் களிமண்ணும் சேருமா சேராதா? சேருமா சேராதா? அவங்க என்ன சொல்லுச்சு? 2:43 தானியேல் 2:43,
நீர் இரும்பை களிமண்ணோட,
இரும்பு களிமண் சேரும்னு 2550 வருஷத்துக்கு முன்னாடி கர்த்தர் சொல்றாரு. அது எப்ப சேர்ந்துச்சு? உங்க காலத்துல எங்க காலத்துல சேர்ந்துருக்கு. அது ரெண்டும் சேர்ந்து பாபேல் கோபுரம் இப்பொழுது கட்டப்படுகிறது. இன்னைக்கு இருக்கிற வேர்ல்டே இரும்பும் களிமண் வேர்ல்டு தான். ஐநன்கே இன்னைக்கு இந்த கட்டடம் இரும்பும் களிமண்ணால் தான் நிக்குது. ஒத்த கட்டடம், உலகத்தில் இருக்கிற எல்லா கட்டடமும் இரும்பும் களிமண்ணும் தான். நான் சொன்ன பாத்தீங்களா, கோல்டுனா கோல்டு நடக்கும், சில்வர்னா சில்வர் நடக்கும். இன்னைக்கு இரும்பும் களிமண் காலம், ஐரோப்பியன் யூனியன் காலம். இன்னைக்கு உலகம் முழுவதும் இரும்பும் களிமண்ணில் தான் கன்ஸ்ட்ரக்டட். த டோட்டல் வேர்ல்ட் இஸ் அண்டர் த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் அயன் கிளே. இன்னைக்கு இரும்பு களிமண் கூட தான் நம்ம எல்லாருமே இருக்கிறோம். இது இருந்துட்டு ஒரு இரும்பு களிமண் உள்ள கட்டடத்துக்குள்ள உட்கார்ந்துகிட்டு சிலர் பிரசங்கம் பண்றான், ஏசு வரமாட்டார். அதெல்லாம் கடைசி காலம்லாம் கிடையாது. ஒருத்தர் சொல்றாராம், உண்டுஜெகன் வந்து கடைசி காலம் கடைசி காலம்ன்றாரு. நான் சொல்றேன், 2050 வரைக்கும் ஏசு வரமாட்டார் அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. ஏசு எப்ப வருவார்னு உண்மையா நம்ம யாருக்கும் தெரியாது. ஈயா, ஆனா 2050ல வருவேன்னு சொல்லியிருக்காரா? ஆனா சீக்கிரம் வரேன்னு சொன்னாரா? நினையாத நாளில வரேன்னாரா? அப்ப இவன் போவானா போக மாட்டானா? போறது இல்ல. 2050ல இவனே வருவான். ஒரு கூட்டம் சொல்லுது வந்தாலும் நாங்க போக மாட்டோம். அப்படி தெரியுமா? ஒரு கூட்டம் உங்களுக்கு ஒரு கூட்டம் இருக்கு, வந்தாலும் நாங்கள் போக மாட்டோம். ஏன்? நாங்க அந்த கிறிஸ்துவ ஏசு ஊழியம் பண்ண போறோம். பண்ணு எதுக்கு வம்பு எங்களுக்கு? போனீங்க நீங்க தானே அதுக்கு. இல்ல, இரும்பும் களிமண்ணும் காலம் ஆட்சி தொடங்கி விட்டது. எல்லா இடமும் இரும்பும் களிமண்ணுக்குள்ள தான் இருக்கு. இப்போ உங்க சைக்கிள் 2-வீலர்ஸ், ஒரு 2-வீலர்ஸ்லயும் 4-வீலர்லயும் வீல் இருக்குல்ல, டயர் வீல் இருக்குல்ல. முந்தையெல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்போக்ஸ் கம்பெனி ஒன்று இருக்கும், ஸ்போக்ஸ் பார்த்துருக்கீங்களா? இரும்புல இருக்கும், அப்புறம் அலுமினியம் இது மாதிரி வச்சாங்க. இப்ப ஸ்போக்ஸ் கம்பியே கிடையாது பாத்தீங்களா? அதுக்கு பதிலாக என்ன வந்திருக்கு? அலாய் வீல்ஸ். இங்க யாராவது ஃபவுண்டரி ஸ்டூடெண்ட் இருக்கீங்களா? ஃபவுண்டரி ஸ்டூடெண்ட் யாராவது நேற்று பட்டையில வேலை செய்யறவங்க யாராவது இருக்கீங்களா? வாட் இஸ் த காம்பினேஷன் ஆஃப் அலாய், கெமிக்கல் காம்பினேஷன், அயன் அண்ட் கிளே, அயன் அண்ட் கிளே காம்பினேஷன் ஆஃப் அலாய், இரும்பு தூள்கள் இருக்கு இல்லையா துகள்கள், அதையும் மண் இருக்கு இல்லையா கம்ப்ரஸ் பண்ணி அதை என்ன செய்வாங்க, பவுண்டரியில கொடுத்து உங்களுக்கு அலாய்னு சொல்லி பண்ணுவாங்க. இன்னைக்கு டோட்டல் வண்டியுமே அலாயில தான் ஓடுது, டோட்டல் இதுமே அயன் அண்ட் கிளேல தான் இருக்கு. இதுல உட்கார்ந்து சொல்றான் இது கடைசி காலம் இல்லை என்று. இது கடைசி காலத்தினுடைய கடைசி நிமிஷத்துக்குள்ளே வந்துவிட்டோம். இரும்பும் களிமண்ணும் சேர்ந்து விட்டது. கர்த்தர் சொன்ன கடைசி காலம் கட்டப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. எந்த நேரத்திலும் இது கட்டி முடிக்கப்படும். ஆண்டவர் வருவார். அல்லேலூயா. கடைசி காலத்தினுடைய கடைசி. இதுல இன்னொன்னு இருக்கு பாருங்க, அங்க எத்தனை ஸ்டார்ஸ் இருக்கு பாருங்க, மொத்தம் எத்தனை ஸ்டார்ஸ் இருக்கு, எத்தனை ஸ்டார்ஸ் இருக்கு, 11 இருக்கா? ஏன் 11 இருக்கு? இவங்க எத்தனை பேரு? 10 பேர் தானே. அப்ப ஏன் 11 இருக்கு? ஆண்டிகிரைஸ்ட் வாசிங்க, வெளிப்பத்திரிகை சுவிசேஷம் 17 அதிகாரம் 13 வசனம் வாசிங்க.
இவர்கள் ஒரே யோசனையுடையவர்கள்.
இவர்கள் தான் எத்தனை பேரு? 10 பேர்.
இவர்கள் தங்கள் வல்லமையையும் அதிகாரத்தையும் மிருகத்திற்கு கொடுப்பார்கள்.
11 வாசிங்க, தானியேல் புத்தகம் 7 அதிகாரம் 7 வசனத்தினுடைய கடைசி லைன் வாசிக்கணும். தானியேல் புத்தகம் 7 அதிகாரம் 7 வசனத்தினுடைய கடைசி லைன் வாசிக்கணும்.
அதற்கு 10 கொம்புகள் இருந்தது.
8 தொடர்ந்து வாசிக்க அப்படியே.
அந்த கொம்புகளை நான் கவனித்திருக்கையில்,
10 கொம்புகள் இருந்தது, அந்த கொம்புகளை நான் கவனித்திருக்கையில்,
இதோ அவைகளுக்கு இடையிலே வேறொரு சின்ன கொம்பு எழுந்திற்று.
என்னாச்சு? அவங்க 10 பேரு ஆன்டி கிரைஸ்ட் வந்து அந்த 11, அதான் அவங்க 11 ஸ்டாஃப் போட்டுருக்காங்க. நாங்க மொத்தம் 11 பேர், 10 கண்ட்ரீஸ் பிளஸ் 1 லீடர், 11. அந்த ஸ்டார் கரெக்டா இருக்கா பாருங்க, ஸ்டார் கரெக்டா இருக்கா, அதோட ஷேப் கரெக்டா இருக்கா, எப்படி இருக்கு, அப்சைட் டவுனா இருக்கும், தலைகீழ இருக்கும். எப்பவுமே ஸ்டாருக்கு நீங்க வரையும் போது கொம்பு எப்படி போடுவீங்க, மேல போடுவீங்க அப்படித்தானே. ஆனா கொம்பு இங்க எப்படி இருக்கு, கீழே இருக்கு. இந்த அப்சைட் டவுன் ஸ்டாருக்கு பேர் என்ன தெரியுமா அர்த்தம், எழுதிக்கோங்க, அப்புறமா போய் நீங்க இன்டர்நெட்ல முடிஞ்சா பாருங்க. ஸ்ட்ராட்டஜிக் வர்ஷிப்பர் சிம்பல், சாத்தான் வழிபாட்டுக்காரருடைய அடையாளம்னு அர்த்தம். சாத்தான் வழிபாட்டுக்காரர்கள் அடையாளத்துல எப்பவுமே அப்சைட் டவுன் ஸ்டார் தான் இருக்கும். இந்த அப்சைட் டவுன் ஸ்டார் ஏன் அவங்க வச்சிருக்காங்கன்னா, இந்த இடத்துல பாருங்க, இதை மட்டும் பாருங்க, இது ரெண்டை மட்டும் பாருங்க. ஒரு மிருகத்துக்கு ரெண்டு கொம்பு இருக்க மாதிரி இருக்கும் பாருங்க, தலையில ரெண்டு கொம்பு, இது முகம். அதான் சாட்டானிக் வர்ஷிப்பர்ஸுடைய சிம்பல், சாத்தான் வழிபாட்டுக்காரர்கள் சொல்றாங்க, அவருடைய அடையாளம் இதான் சாட்டானிக் வர்ஷிப்பர்ஸ். சரி, யூரோப்பியன் யூனியனுக்கு சாட்டான் வர்ஷிப்பர்ஸ் என்ன சம்பந்தம் வாசிங்க, 13 அதிகாரம் 2 வசனம், வலு சர்ப்பத்துல இருந்து வாசிங்க பாப்போம். 13:2 வலு சர்ப்பத்துல இருந்து வாசிங்க.
வலு சர்ப்பமானது
தன் பலத்தையும்
தன் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் அதற்கு கொடுத்தது.
யார குறிக்கும்? வெளிப்பாடு 22 இருக்கு, பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம். வலு சர்ப்பம் யார குறிக்கும்? பிசாசு. பிசாசு தன் பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் தன் அதிகாரத்தையும் அதற்கு கொடுத்தது. அப்ப என்ன அர்த்தம்? பிசாசுடைய சிங்காசனம் இங்கே இருக்கிறதுனால பிசாசுடைய அடையாளம் அங்கே இருக்கிறது. புரியுதா? கர்த்தருடைய சிங்காசனம் இருந்தா கர்த்தருடைய அடையாளம் இருக்கும், கர்த்தருடைய முத்திரை இருக்கும். பிசாசுடைய சிங்காசனம் இருக்கிறதுனால பிசாசுடைய முத்திரை அங்கே போடப்பட்டது. இவங்க பாபிலோன்ங்கிறதுக்கான அடையாளம் இங்கே முழுவதுமாக இவங்க பாபிலோன்ங்கிறதுக்கு கொடுக்கப்பட்டது. சரி, இன்னும் சீக்கிரம் போவோம். இது வந்து யூரோப்பியன் யூனியன்ல வெளியிட்ட வீடியோ, சவுண்ட் கொடுக்க முடியல. சவுண்ட் கொடுத்தா அந்த யூரோப்பியன் யூனியன் பார்லிமெண்ட்ல அவர் பேசுறாரு, அந்த எம்பி பேசுறாரு. என்ன பேசுறாருன்னா, நாம உலகத்தை ஆளுகை செய்யணும், டோட்டல் வேர்ல்ட கான்கர் பண்ணணும். அப்படி செய்யணும்னா நம்ம எல்லாருக்குள்ளயும் ஒரே லாங்குவேஜ் இருக்கணும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லாங்குவேஜ் வச்சிருக்கோம், ஒரே லாங்குவேஜ் இருக்கிறோம். சோ நம்ம எல்லாருமே இங்கிலீஷ படிச்சாதான் என்ன செய்ய முடியும், முன்னேற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. இது எப்படி முடிப்பாருன்னா, ஃபைனலி ஐ அம் கோயிங் டு கன்க்ளூட் வித் த பைபிள் வெர்ஸ் ஃப்ரம் த சாப்டர் 11 ஆஃப் ஜெனிசிஸ் னு சொல்லி, பாபேல் கோபுரத்துல எல்லாரும் ஒரே லாங்குவேஜ் பேசினாங்க, நாமளும் பேசணும், பாஷை தாறுமாறாச்சா நம்ம பிரிஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லி, பாபேல் கோபுரத்துல இருந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லி தான் முடிப்பாரு. இது எம்பி பேசுறதான வீடியோ, இப்ப அதுக்கான சவுண்ட் கொடுக்க முடியல. இது இருக்கிறது, இது பாபேல் அவர்கள் பாபிலோன் என்பதற்கான முழு அடையாளம் இங்கே வந்துவிட்டது. இவர்கள் தான் கடைசியில வர வேண்டிய மகா பாபிலோன் ரகசியம். அந்த ரகசியம் இவர்கள் தான் வெளியரங்கம் ஆகிவிட்டது. சரி, அடுத்து இது யூரோப்பியன் யூனியன் கொடி. இந்த கொடியில எத்தனை ஸ்டார்ஸ் இருக்கு? 12 ஸ்டார்ஸ் இருக்கு இல்லையா, எல்லாம் ரவுண்டா இருக்கு பாருங்க. ஒரு நாட்டினுடைய கொடிதான் அந்த நாட்டினுடைய கொள்கைகளை உலகத்துக்கு சொல்றது. புரியுதா? இப்ப நம்ம நாட்டுல பாத்தீங்கன்னா சாஃப்ரான் ஒயிட் அண்ட் கிரீன் இருக்கு. சாஃப்ரான்ங்கிறது தியாகத்திற்கு சாக்ரிஃபைஸ், அடுத்து ஒயிட்ங்கிறது பியூரிட்டி, அடுத்து கிரீன்ங்கிறது ப்ராஸ்பரிட்டி. நம்ம சொல்றோம் பசுமை தூய்மை தியாகம் இது மூணு சொல்றோம். கொஞ்சம் பேர் இப்படி சொல்லுவோம் ஹிந்துஸ் கிறிஸ்டின் முஸ்லீம் சொல்லுவோம். இது ஏதோ ஒண்ணு அந்த மூணு கலருங்கிறது மூணு காரியத்தை சொல்லுவோம். ஒவ்வொரு நாட்டினுடைய கொடியும் அப்படித்தான். அப்ப இந்த நாட்டினுடைய கொடியில 12 நட்சத்திரம் இருக்குது. இவங்க 10 பேர் தானே, ஏன் 12 நட்சத்திரம் இருக்கு? ஏன் 12 நட்சத்திரம் வச்சிருக்கணும், என்ன காரணம் இருக்குது? நாம ஏற்கனவே வேதத்துல வாசிச்சோம், அந்த ஸ்திரீயானவள் மிருகத்தின் மேல் ஏறி இருக்க கண்டேன். யூரோப்பியன் யூனியனுக்கு மேல ஏறி இருக்கா? யார் அந்த ஸ்திரீ? பூமியின் ராஜாக்கள் மேல் ராஜ்யபாரம் பண்ணுகிற மகா மகா நகரமாம். யார் அந்த நகரம்? ரோம் நகரம். அப்போ ரோம் நகரங்கிறது எந்த நாட்டுல இருக்கு? இத்தாலியில இருக்கு. இத்தாலியோட தலைநகரம் தான் ரோம். அப்போ எவ்வளவு நாடுகள், 10 நாடுகள் இருக்கு, அதுல ஒன்னு இத்தாலி. ஏன் இத்தாலி மாத்திரம் எல்லாத்துக்கும் மேல வரணும்? ஏன் ரோம் நகரம் மாத்திரம் எல்லாத்துக்கும் மேல ஆளுநர்க்கு வரணும்? பைபிள் சொல்றது அப்படிதான் வரும்ன்றது. அதற்கான ப்ரூஃப் இப்ப நாம பார்க்க போறோம். இந்த 12 நட்சத்திரத்தை அவங்க எங்க இருந்து எடுத்தாங்க, ஏன் இந்த 12 நட்சத்திரம் வச்சிருக்காங்கன்னா, விக்கிபீடியான்னு சொல்லி அவங்களுடைய பிளாக பத்தி, விக்கிபீடியா யூரோப்பியன் யூனியன் பிளாக்னு போட்டீங்கனால, அதுல இந்த கொடிக்கான அடையாளங்கள் எங்கிருந்து எடுத்தாங்கன்னு ஒவ்வொரு சொல்லியிருப்பாங்க. அதுல ஒண்ணுல என்ன சொல்றாங்கன்னா, அவர்கள் இங்கிருந்து தான் எடுத்திருக்காங்க. 12 நட்சத்திரம் ரவுண்டா எல்லோ கலர்ல சுத்தி இருக்கு இல்லையா, இது எங்கிருந்து எடுத்தாங்கன்னா, இந்த ஸ்திரீனுடைய தலையில இருந்து எடுத்தாங்க. இந்த ஸ்திரீ யாரு? இது யாரு? மேரியா? அந்த அம்மா சொல்லிட்டாங்க அப்படின்னு எதை வச்சு நம்ம மேரின்னு சொன்னீங்க? நம்ம கிட்ட இருக்க ப்ராப்ளம் என்ன தெரியுமா, கைய நீட்டி தலைய சாச்சு சோகமா இருந்தா மேரி, சேவ் பண்ண காசு இல்லாம தாடி வளர்த்து நீட்டா முடிய வச்சு சோகமா தலைய சாச்சு அவரு யாரு? இயேசு கிறிஸ்து. அப்படித்தானே? இது கூட பரவாயில்ல, நாகப்பட்டினம் போயிருந்தோம், போனா மேரி உட்காந்துருக்கு, ஒரு பக்கம் கருப்பு தாடி, இன்னொரு பக்கம் வெள்ளை தாடி. எனக்கு கருப்பு தாடிய கண்டுபிடிச்சிட்டேன், யார் அது?
வெள்ளத்தாடி. என்ன கதை பாருங்க. அப்ப அதே மாதிரி சொன்னீங்க மேரின்னு, இது பேர் மேரி அல்ல, இதனுடைய பேரு மடோனா. எல்லாரும் மடோனா முகத்துல ஒரு பிரைட்னஸ் பாருங்க, மடோனா. ஆனா கேட்டா சொல்லுவிய, நாங்க டிவியே பார்க்க மாட்டோம், ஆண்டவர் வந்தா இன்னைக்கு பரலோகத்துக்கு போயிடுவோம் போவிய. கவனிங்க, இந்த மடோனாங்கிறது என்னன்னா, இது பேர்ல இதுக்கு ஏன் மடோனான் பேர்னா, அது ஒரு பெரிய அசிரிய தேவதையினுடைய பெயர், கோடசஸ் ஆஃப் லவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு மோசமான தேவதை. அந்த ரெண்டு மூணு தேவதைகள் பேரு ரொம்ப மோசமான தேவதைகள் பேரு. அதை நம்ம கூட வச்சிருக்கான், கிறிஸ்தவ வைக்கிறான். ஒன்னு டயானா. டயானான்றது பாத்தீங்களா, தியானால்னு பைபிள்ல இருக்கும், அப்போ சொல்லப்படுகிற தியானால் கோயில்ல இருந்தாரு. அந்த தியானா தான் இங்கிலீஷ்ல டயானா. டயானான்னு சொன்னா ஒரு அருவறுப்பான தேவதை, அது அது வந்து சபையிலாம் சொல்லவே முடியாது. அப்படி ஒரு தேவதை, அதோட பேரு. கிறிஸ்தவ அந்த பேரை கொண்டு வந்து இங்கேயே பிரதிஷ்டை பண்றான். ஏன் பைபிள்ல எவ்வளவு பேர் இருக்கு? அன்னைக்கு ஒருத்தர் ஒரு சர்ச்சுக்கு போயிருக்க, ஒரு பெண் குழந்தைக்கு பேர் பிரதிஷ்டை பண்றாரு. பெண் குழந்தைக்கு பேர் என்ன தெரியுமா? திருஷா. சர்ச்சில் நான் அவரை கூப்பிட்டு கேட்டேன், திருஷானா என்னான்னு கேட்டேன். அதுக்கு அவர் பதில் சொன்னாரு, TRISHA அப்படின்னா ட்ரிக்னிட்டி ஷாவா, அது ஷார்ட்டா திருஷாவா. எப்படி கண்டுபிடிக்கிறான் பாருங்க. ஏன் பைபிள்ல பேராவா இல்ல? சொல்லுங்க, பேர் வைக்கும் போது ரொம்ப ஜாக்கிரதையா வைங்க. இந்த பேரு மடோனாங்கிறது ஒரு மோசமான தேவதை. நீங்க வேட்டிகன் சிட்டியில போனீங்கன்னா இதை மேரின்னு சொல்ல மாட்டாங்க, இத மடோனம் தான் சொல்லுவாங்க. இது ஒரு அசிரிய தேவதை. அது தலையில 12 நட்சத்திரம் இருக்கு பாருங்க. இந்த 12 நட்சத்திரம் என்பது அவங்க சொல்லுவாங்க, இங்க நம்ம ஊர்ல தமிழ்நாட்டில் கேட்டீங்கன்னா என்னடா 12 நட்சத்திரம் கேட்ட, அந்த வேளாங்கண்ணிக்கு பாத்தீங்கன்னா கீழே ஒரு பிறை இருக்கும், அதுக்கு மேல ஒயிட் கலர் எல்லோ கலர் ட்ரெஸ் போட்டிருக்கும், கையில ஒரு குழந்தை இருக்கும், தலையில வந்து 12 நட்சத்திரம் இருக்கும். என்னன்னு கேட்டா, 12 அதிகார ஸ்ரீ வெளிப்பட்ட விசேஷத்துல சூரியனை அறிந்திருந்தால் எல்லோ கலரு, சந்திரன் மேல் நின்றிருந்தார் பிறை சந்திரன், தலையில ஒரு 12 நட்சத்திரம் இருக்குல்ல, அது அது இல்ல. இது என்ன 12 நட்சத்திரம் கேட்டீங்கன்னா, ஒலிம்பியான் காட் அப்படின்னு பேர். உங்களுக்கு அது தமிழ்ல சொன்னா ஈஸியா புரியும். 12 ராசி பலன்கள் இருக்கு தெரியுமா, மேஷம் ரிஷிபம் சிம்மம் அந்த இது அந்தமம் இந்தமம்லாம் இருக்குல்ல, ஒரு 12 இருக்குல்ல, இதான் அந்த 12 ஒலிம்பியான் காட்ஸ். ஒலிம்பியான் அப்படின்னா ஒலிம்பிக் அர்த்தம், உங்களுக்கு தெரியல ஒலிம்பிக் போட்டி, இந்த 12 ஒலிம்பியான் காட்ஸ், இது கிரேக்கர்களுடைய 12 சூரிய கடவுள்கள் பேரு. இந்த சூரிய கடவுள்கள் தான் ஜோடியாக்கு சொல்லுவாங்க. அந்த ஜோடியாக்கை தான் நாம இங்க ராசி பலன் சொல்லிட்டு இருக்கோம். 12 ராசி பலன், அதோடைய 12 ராசி பலனோட தலையில இருக்கிறதா அந்த 12 நட்சத்திரம், இதைத்தான் இவங்க கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்றது ஒரு கருத்து. ரெண்டாவது கருத்து, இன்னைக்கு ஒவ்வொரு கவர்மெண்ட்டும் அடுத்தடுத்து ஃபார்ம் ஆகிட்டே வருது இல்ல, அது மாதிரி லாஸ்டா ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகுது இலுமினாட்டி கவர்மெண்ட்னு பேரு. அந்த இலுமினாட்டியுடைய மொத்த மெம்பர்ஸ் 12 பேர், இவங்கதான் உலகத்தை அழிக்க போற அந்த 12 பேர். இந்த 12 பேருக்கு அடையாளமா தான் 12 நட்சத்திரம் வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியும் இவர்கள் இதை வைத்திருக்கிறார்கள். இது ஒரு அடையாளம். அடுத்து இந்த 13 அதிகாரத்துல சொல்லப்படுற இந்த கவர்மெண்ட் எப்படி தொடங்கும், அதுவும் பைபிள் இருக்கு, எப்படி தொடங்கும் வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க பாப்போம். 6 அதிகாரம் 2 வசனம் வாசிங்க, வெளிப்பாடு 6:2.
நான் பார்த்த போது இதே ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன்.
அந்த கவர்மெண்ட் எப்படி தொடங்கும்னா, வெள்ளக்காரர், வெள்ளக்காரர் உலக பிரகாரமா எதை குறிக்கும், சமாதானத்தை குறிக்கும், உங்களுக்கு தெரிஞ்ச எப்படி கவர்மெண்ட் தொடங்குவோம். 11 அதிகாரம் தானியல் புஸ்தகம் 11 அதிகாரம் 21 வசனத்தை வாசிங்க, தானியல் 11:21. சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். அவன் ஸ்தானத்திலே அவமதிக்கப்பட்டவன் ஒருவன் எழுந்துவான், அவனுக்கு ராஜ்யபாரத்தின் மேன்மையை கொடாது இருப்பார்கள்.
இவன் சமாதானமாய் அழைத்து
சமாதானமாய் நுழைந்து
இப்புடம் பேசி
இங்கடம் பேசி
ராஜ்யத்தை கட்டிக் கொள்வான்.
எப்படி நுழைவானா உள்ள, சமாதானமாய் நுழைந்து. அப்போ இந்த யூரோப்பியன் யூனியன் கவர்மெண்ட் கடைசியா ஊருக்குள்ள எப்படி வரும் அப்படின்னா, பைபிள் சொல்லுது சமாதானமாய். என்ன பெரிய ஆச்சரியம்னா, 2012 நோபல் பிரைஸ் யாருக்கு கொடுக்கப்பட்டதுன்னு கேட்டீங்கன்னா, யூரோப்பியன் யூனியனுக்கு, ஒரு ஆர்கனைசேஷனுக்கு, ஒரு பொலிட்டிக்கல் கவர்மெண்ட்டுக்கு, ஒரு பீஸுக்கான, ஒரு சமாதானத்துக்கான நோபல் பிரைஸ் ஃபர்ஸ்ட் டைம் யூரோப்பியன் யூனியனுக்கு தான் கொடுத்தாங்க. இது வரைக்கும் தனிப்பட்ட மனுஷருக்கு தான் கொடுத்தாங்க. போன வாட்டி முதல்வர் ஒபாமா வாங்கினாரு, இஸ்ரேல் பிரதமர் வாங்கியிருக்காரு, எவ்வளவு பேர் வாங்கியிருக்காங்க. 50 வருஷத்துல திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் யூரோப்பியன் யூனியன் காட் த நோபல் பிரைஸ் ஃபார் பீஸ். சமாதானமாய் ஐரோப்பியன் யூனியன், இதா வின்ஸ்டன் சர்ச்சில் ஃபார்ம் பண்ணார், அவர் தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் பண்ணவர். 1951 ஃபார்ம் பண்ணார். ஃபார்ம் பண்ணப்பட்டு சரியாக 2012 அவர்களுக்கு சமாதானத்துக்கான நோபல் பிரைஸ் கொடுத்தது. பைபிள் சொன்னபடி சமாதானமாய் நுழைந்து விட்டார்கள். பைபிள் சொன்னபடி வெள்ளக்குதிரை புறப்பட்டுச்சு. கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனம் மிக துல்லியமாய் நிறைவேறி விட்டது. சமாதானத்துக்கான நோபல் பிரைஸ் கொடுத்தாச்சு. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நமக்கு இந்த யூரோப்பியன் பத்தி நிறைய பார்த்தா நமக்கு டைம் இல்ல. இன்னும் ஒரே ஒரு காரியத்தை சொல்லிட்டு முடிச்சிடறேன். இந்த யூரோப்பியன் யூனியனுக்கும் இந்தியாவுக்கும் என்ன சம்பந்தம், சீக்கிரம் வாசிங்க. 16 அதிகாரம் வெளிப்படுத்த விசேஷம் 16 அதிகாரம் 12 வசனம் வாசிங்க.
ஆறாம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஐப்ராத் என்னும் பெரிய நதியின் மேல் ஊற்றினான். அப்பொழுது சூரியன் உதிக்கும் திசையில் இருந்து வரும்.
சூரியன் உதிக்கும் திசைனா என்ன திசை, கிழக்கு,
ராஜாக்களுக்கு வழி ஆயத்தம்
வரும், ராஜாக்களுக்கு வழியை ஆயத்தம் பண்ணும்படி
அந்த நதியின் தண்ணீர் பற்றி
என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு கேட்டீங்கன்னா, கடைசியா அர்மேகதான் யுத்தத்துல ஆன்டி கிரைஸ்டுக்கு ஈஸ்டர்ன் சைட்ல இருந்து வரக்கூடிய கிங்ஸ் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஈஸ்டர்ன் சைட்ல ரெண்டு கிங் தான் பெரிய கிங், இன்னைக்கும் சரி அன்னைக்கும் சரி ரெண்டு கிங் தான் பெரிய கிங், ஒன்னு இந்தியா இன்னொன்னு சைனா. இதை எதை வச்சு நான் சொல்றேன்னா, ஈஸ்டர்ன் சைட்ல இன்னைக்கு இருக்கிற கிங்ஸ்லயே இவ்வளவு பொருளாதார வீழ்ச்சி வந்தோம், பொருளாதாரத்தில் வீழ்ச்சி அடையாமல் தப்பிச்சுக்கிட்ட ரெண்டே நாடு, ஒன்னு சைனா இன்னொன்னு இந்தியா. அது மாத்திரமல்ல, ஒரு ஸ்ரீ மிருகத்தின் மேல் ஏறி இருக்க கண்டேன் இருக்குல்ல, 17 அதிகாரம் 3 வசனத்துல ஸ்ரீ மிருகத்தின் மேல் ஏறி இருக்க கண்டேன் இருக்குல்ல, அந்த ஸ்ரீ என்ன டிரெஸ் போட்டிருந்தா, 4 வசனம்,
அந்த ஸ்ரீ ரத்தாம்பரமும் சிவப்பான ஆடையும் தரித்து,
என்ன டிரெஸ் ரத்தாம்பரமும் ரெட் கலர் டிரெஸ்ஸும் போட்டிருந்தா ஒரு ஸ்ரீ மிருகத்தின் மேல் உட்கார்ந்துருக்கா. இன்னைக்கு நீங்க போய் இது ஆடி மாசம் எல்லா தெருலையும் பாருங்க, ஒரு துர்கான்னு சொல்லக்கூடிய ஒரு சிலை சிலை ஒரு சிங்கத்துக்கு மேல ஏறி உட்கார்ந்துருக்கோம், கம்பல்சரி ரெட் கலர் டிரெஸ் தான் போட்டுருக்கோம். இன்னைக்கு உங்க வீட்டு போய் பார்த்துட்டே போங்க, எல்லா தெருலையும் இருக்கும் ஒரு ஸ்ரீ மிருகத்தின் மேல் ஏறி இருக்க கண்டேன்னு சொன்ன அந்த மிருகத்தின் மேல உட்கார்ந்துருக்கிற ஸ்ரீ கம்பல்சரி ரெட் டிரெஸ் தான் போட்டிருக்கோம். இதுதான் இந்தியாவினுடைய தலைமை கடவுள். இதுக்கு கல்கத்தால காளியின் பேரு, இங்க துர்கா மைசூர்ல துர்கான் பேரு, நம்ம ஊர்ல ஈஸ்வரின் பேரு. இது எல்லாத்துக்கும் ஒரே கடவுள் தான், அந்த கடவுள் கோடசஸ், அதுக்கு பேர் தான் இந்த இஸ்தார். அதுதான் இந்த ஸ்ரீ மிருகத்தின் மேல் ஏறி இருக்க கண்டேன். இந்த ஸ்ரீ ரெட் கலர் டிரெஸ் தான் போட்டிருக்கோம். அந்த ஸ்ரீங்கிறது இந்தியாவை குறிக்கும். அந்த மிருகம் என்ன மிருகம் வாசிங்க, 12 அதிகாரம் சிவப்பான மிருகம், 12 அதிகாரம் 3 வசனம். பின்பு வேறொரு அடையாளம் வானத்திலே காணப்பட்டது, அப்போது 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் தன் தலை மேல் 7 முடிகளையும் உடையதான
சிவப்பான பெரிய
சீனர்களுடைய தலைமை கடவுள், இந்தியாவுடைய தலைமை கடவுள் தான் பெண்,
சீனருடைய தலைமை கடவுள் தான் டிராகன். இது ரெண்டும் சேர்ந்துதான் கடைசியா ஆன்டி கிரைஸ்டுக்கு ஹெல்ப் பண்ண போகிருக்கு. இப்ப யூரோப்பியன் யூனியனுக்கு இந்தியாவுக்கு என்ன சம்பந்தம் பாருங்க, இது பாத்தீங்க இல்லையா, புரியுதா என்னன்னு? இது இந்தியால உள்ளதான கொடி, யூரோப்பியன் யூனியன் கொடி உலகம் ஃபுல்லா எல்லா நம்பர் பிளேட்லயும் கொண்டாந்தாச்சு. இது கோலாலம்பூர், இது செக்கோஸ்லோவாக்கியா, பெல்ஜியம், டென்மார்க், பிரான்ஸ், ஸ்வீடன், ரோம், எல்லா ஊர்லயும் கொண்டாந்துட்டாங்க. இது இந்தியால போன பிப்ரவரி மார்ச்ல இருந்து இந்தியால வரக்கூடிய எல்லா நம்பர் பிளேட்டும் யூரோப்பியன் யூனியன் கொடியோட தான் கொண்டு வரணும்னு சொல்லியாச்சு. ஃபுல்லாக எல்லா நம்பர் பிளேட்டும் யூரோப்பியன் யூனியன் கொடியோட தான் வந்திருக்கு. இப்ப வரக்கூடிய நீங்க எல்லா நம்பர் பிளேட்டையும் பாருங்க, யூரோப்பியன் யூனியன் கொடியோட தான் இருக்கும், ப்ளூ கலர்ல 12 ஸ்டார்ஸோட தான் இருக்கும். ஏன் இந்தியாவுக்கு யூரோப்பியன் யூனியன் கொடி, இந்தியாவுடைய நம்பர் பிளேட்ல ஏன் யூரோப்பியன் யூனியன் கொடி, ஏன் கோலாலம்பூருக்கு யூரோப்பியன் யூனியன் கொடி, கேஎல்க்கு, சவுதி அரேபியாவுக்கும் அதான் கொடுத்திருக்காங்க, எந்த நாட்டுக்கு போனாலும் அதான் கொடுத்திருக்காங்க யூரோப்பியன் யூனியன் கொடி. கேட்டா காமன் வேர்ல்டு ஒன் வேர்ல்டு கொண்டு வரோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்தியால யூரோப்பியன் யூனியன் கொடி கொண்டாந்தாச்சு. முதல் முதல்ல கோயம்புத்தூர் ஆர்டிஓ ஆபீஸ்ல தான் இது கொடுத்தாங்க. இப்போ கோயம்புத்தூர் ஃபுல்லா, கேரளா ஃபுல்லா இது கொண்டு வந்தாச்சு. இது கர்நாடகால, தமிழ்நாட்டில் வந்துருச்சு, கேரளால வந்துருச்சு, கர்நாடகால வந்துருச்சு, எல்லாத்தையும் யூரோப்பியன் யூனியன் கொடி கொண்டாச்சு. கடைசி கால ராஜ்யம் நம் நாட்டுக்குள்ளையும் புகுந்து விட்டது. இது வலு சர்ப்பம். ஒரு பின்பு நான் கடற்கரை மணல் மேல் நின்று சமுத்திர மிருகம் எழுந்து வர கண்டேன் வாசல் இல்லையா. இது சைனால இந்த வருஷம் 2013 வருஷத்தை ஒரு டிராகன் கடற்கரையிலிருந்து ஏறி வரா மாதிரி கின்னஸ் ரெக்கார்டுக்கு செஞ்சாங்க. கடற்கரையில ஒரு டிராகன் கடல்ல இருந்து வரா மாதிரி செஞ்சாங்க. இது சீனாவில செஞ்சது. ஏன் தெரியுமா? இது சீனருடைய டிராகன் இயர். இந்த வருஷம் சீனருடைய வலு சர்ப்பத்தின் வருஷம் இந்த வருஷம் அவங்களுக்கு. சோ கர்த்தர் சொன்ன கடைசி கால அடையாளம் நம் கண்களுக்கு முன்பாக மிக துல்லியமாய் நிறைவேறிவிட்டது. ஆண்டவர் வரத்துக்கு முன்னாடி வர வேண்டிய கடைசி ராஜ்யம் உருவாகி ரெடியா நிக்குது. இதுக்கு ஒரு தலைவன் வரணும். அவன் வரத்துக்கு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் வருவார். வாசிங்கள், வசனத்தை முடிக்கலாம். 2 அதிகாரம் தானியேல் புத்தகம் 44 வசனத்தை வாசிக்கிறோம். 2:44 வாசிங்க.
அந்த ராஜாக்களின் நாட்களிலே,
ராஜானா ஒன்னு, ராஜாக்கள்னா 10 பேரு. அந்த ராஜாக்கள் அப்படின்னா இந்த 10 பேர், 10 பேரை குறிக்கிற வார்த்தை. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 41-42 இரும்பு களிமண்ணோடு கலந்ததாக கண்டீரு. இரும்பும் களிமண்ணும் கலந்தது என்னவென்றால் அந்த 10 பேர் கால் விரல்கள். இந்த ராஜாக்களின் நாட்களில் 10 பேருடைய காலத்துலதான் பரலோகத்தின் தேவன்
என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை
திருச்சியுடைய அரசாட்சி ராஜ்யம் இந்த ராஜாக்கள் காலத்துலதான் வரும் என்று பைபிள் சொல்லுகிறது. தெளிவா சொல்லுங்க, இயேசுடைய ராஜ்யம் எப்ப வரும்? இவங்க காலத்துல தான் வரும். அந்த சிலையினுடைய தலை காலத்துல வராது, பாபிலோன் காலத்துல வராது, அந்த வேதிய பெற்ற வெள்ளி காலத்துல வராது, வெங்கடம் கிரேக்க காலத்துல வராது, இரும்பு ரோம காலத்துல வராது, இரும்பும் களிமண்ணும் ஆகிய யூரோப்பியன் யூனியன் காலத்துல தான் இயேசு கிறிஸ்துவோட ராஜ்யம் பூமிக்கு வரும் என்று மிக துல்லியமாய் சொல்லப்பட்டது. சொன்னபடி 10 நாடுகள் கூட்டமைப்பு இரும்பும் களிமண்ணும் வந்து விட்டது. இந்த காலம்தான் இயேசு கிறிஸ்துவோட கடைசி சாம்ராஜ்யம் வரக்கூடியதான காலம். இந்த காலம் வரத்துக்கு முன்னாடி 7 ஆண்டு காலம் அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி. அது வரத்துக்கு முன்னாடி நம்முடைய சபை எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அப்படியானால் இந்த வருகைக்கு நாம் எந்த அளவுக்கு ஆயத்தமாயிருக்கிறோம்? கர்த்தர் சொன்ன கடைசி காலம் நம் கண்களுக்கு முன்பாக வந்துவிட்டது. இந்த வருகையில் நீங்கள் போக வேண்டும் என்றால் இயேசுவின் ரத்தத்தினாலே பாவம் மன்னிக்கப்பட்டிருக்க வேண்டும், பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்தானத்தை பெற்றிருக்க வேண்டும், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறாதவர்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்க வேண்டும். வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை ரொம்ப முக்கியம். உலகத்துக்கும் உங்களுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கணும். உலகத்தோடு கூட இழந்து வாழ்கிற வாழ்க்கைக்கு வருகையிலே போக முடியாது. இவ்வளவும் தெரிஞ்சும் உலகத்தை விட முடியாது. ஆரம்பத்தில் அண்ணன் சொன்ன மாதிரி ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை விட வேலை முக்கியம், உலகம் முக்கியம், சம்பாத்தியம் முக்கியம், கணவன் மனைவி முக்கியம் சொல்லி ஆண்டவரை நீங்கள் உதாசீனப்படுத்தினால் உங்களுக்கு உண்மையும் தெரிவிக்கப்பட்டு விட்டது. நீங்கள் வருகையிலும் போக முடியாது. நீங்கள் வருகையில போகணும்னா கண்டிப்பாக உலகத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணணும். அதனால நீங்க வேலைக்கு போகாதீங்கன்னு அர்த்தம் இல்ல, கணவன் மனைவி நேசிக்காதீங்கன்னு அர்த்தம் இல்ல. கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கர்த்தருக்கு கொடுத்துருங்க, அதுக்கு அப்புறமா இதை கொடுங்க. இன்னைக்கு நம்ம கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய இடத்துல இது எதையாவது கொண்டு வந்தோம்னா கண்டிப்பாக வருகையில் போக முடியாது. நாம் ஏந்திருப்போம், நாம் சொல்லித்து முடிக்க போகும். சீக்கிரமாக எந்திரிங்க, பார்ப்போம். கண்களை மூடுவோம். நம்ம 2 நிமிஷம் ஜோமனி முடிக்க போகிறோம். யாரும் ஸ்தோத்திரம் பண்ண வேண்டாம், துதிக்க வேண்டாம். எல்லாம் உங்க இருதயத்த 2 நிமிஷம் தேவ சமூகத்துக்கு முன்பா இந்த வருகையில நீங்க போவீங்களான்னு மாத்திரம் பாருங்க. ஏதோ வருது வருது, ஆண்டவர் வராது, ஆண்டவர் வராதுன்றது சும்மா பேச்சுக்காக சொல்லல. 100% எல்லா விதத்திலும் உலகம் கிறிஸ்துவின் வருகைக்கு ஆயத்தப்பட்டு நிற்கிறது. தாமதிக்கிறார் என்று சொல்லுகிறவர் தம்முடைய வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாக இராமல் அவர் மனம் திரும்ப வேண்டும் என்று, நாம் மனம் திரும்ப வேண்டும் என்று நம்ம நீரிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார் என்ற வசனம் சொல்லுகிறது. நீங்களே ஆராய்ந்து பாருங்க, இந்த வரிகளை நீங்க போவீங்களா? நோ மோர் ப்ரோபசிஸ். இங்க தீர்க்க தரிசனம் யாரும் சொல்ல போறது இல்ல. மேலும் தெளிவாய் சொல்லுகிறது, நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாயத்திருக்கப்படும். நீங்க ஆராய்ந்து பாருங்க, இந்த வரிகளை நீங்க போவீங்களா? போக முடியுமா? உங்க சரீரம் ஆத்மா ஆவி தயாரா இருக்குதா? இல்ல சர்ச்சுக்கு வரும்போது நம்ம நல்ல தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம், வெளியே போகும்போது பாவம் செய்யறோமா? டிவிக்கு முன்னாடி உட்காந்து முழு நேரமும் டிவியில உட்காந்து அந்த ப்ரோக்ராம் இந்த ப்ரோக்ராம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. டிவியில சினிமா பார்த்தா மட்டும்தான் பாவம்னு கிடையாது. தேவனை மறக்கடிக்கக்கூடிய எந்த ப்ரோக்ராம் பார்த்தாலும் பாவம் தான். ஜோம் பண்ணாம உட்காந்து நீ ரொம்ப நேரம் உட்காந்து டிஸ்கவரி சேனல் பார்த்தாலும் பாவம் தான். பைபிள் வாசிக்காம உட்காந்து ஹிஸ்டரி சேனல் பார்த்தாலும் பாவம் தான். பிள்ளைக்கு நீங்க ஆண்டவரை பத்தி சொல்லிக் கொடுக்காம வெறும் சுட்டி டிவி பார்த்துட்டு இருந்தாலும் பாவம் தான். கிரிக்கெட் உட்காந்து மூணு மணி நேரம் பார்த்துட்டு ஆண்டவருக்கு நீ அரை மணி நேரம் டைம் ஒத்துக்கிட்டா அதுவும் பாவம் தான். Which is alternate for God, whatever it is, that should be the sin. சினிமா மட்டும் சீரியல் மட்டும் பாவம் இல்ல. கர்த்தருக்கு நேரத்தை ஒதுக்காம நீ எதற்கு அதிகமான நேரம் ஒதுக்குறியோ, எதுக்கு அதிகமான டைம் கொடுக்கிறோமோ, தட் இஸ் sin. எதுக்கு ஆராய்ச்சி பாருங்க. நமக்கு இன்னைக்கு சினிமா பார்க்கறது மட்டும்தான் பாவம் தோணுது, சீரியல் பாக்கிறது மட்டும்தான் பாவம் தோணுது. ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து அரை மணி நேரம் உட்காந்துட்டு மூணு மணி நேரம் உட்காந்து 20-20 மேட்ச் பாக்கிறோம். தேவ சமூகத்தில் ஒரு 15 நிமிஷம் பைபிள் படிச்சுட்டு 1 hour உட்காந்து டிஸ்கவரி சேனல் பாக்கிறோம். That is also sin. ஆண்டவருக்கு தான் முதல் இடம், ஆண்டவருக்கு தான் நிறைய நேரம். ஆண்டவருக்கு நேரம் கொடுக்காம நீ உலகத்துக்கு நிறைய நேரம் கொடுத்தீங்க, That is sin. நீங்க ஆராய்ஞ்சு பாருங்க. நம்ம ஜெபிக்க போகிறோம், இது வரைக்கும் எனக்குள்ள ஒரு ஆயத்தம் இல்ல, இன்னைக்கு ஆண்டவர் என்னோட பேசி இருக்கிறாரு, நான் ஆயத்தப்பட போகிறேன், நான் ஆவிக்குறவன் நான் இருந்தேன் ஆனா எனக்குள்ள ஆயத்தம் இல்ல, இன்னைக்கு ஆண்டவர் என்னோட பேசி இருக்கிறார், நான் இந்த வருகைக்கு ஆயத்தப்பட விரும்புகிறேன்னு சொல்றவங்க மாத்திரம் உங்க ரெண்டு கரங்களை உயர்த்துங்க, நான் உங்களுக்கு அதை ஜெபிக்க விரும்புகிறேன். I don't bother about my spiritual life. Today I am going to bother about my spiritual life. I want to be get ready to meet my savior. மத்தவங்க யார பத்தியும் கவலை கிடையாது, கண்ணை மூடுங்க. ஆண்டவருக்கு முன்பாக உங்களை ஒருவேளை ஆயத்தை இன்னைக்கு ஆண்டவர் பேசி இருப்பார்னா உங்க கரங்களை நன்றா உயர்த்துங்க, நான் உங்களுக்கு அதை ஜெபிக்க போகிறேன். நல்ல ஆண்டவரே, கரங்களை உயர்த்தி ஜெபிக்கிறதான ஒவ்வொருத்தருக்காய் நான் ஜெபிக்கிறேன். வல்லமையில கரம் இறங்கி வருவதாக. இன்றைக்கு வருகைக்கு ஆயத்தப்பட்டிருக்கிற இந்த திருச்சபையிலிருந்து இந்த மக்களுக்காக ஸ்தோத்திரம். தகப்பனை எடுக்கப்பட்ட இந்த தீர்மானம் ஒரு எமோஷனல் தீர்மானமாக இராதபடிக்கு வருகை வரைக்கும் இந்த தீர்மானம் காணப்பட கிருபை பாராட்டு. ஒவ்வொருத்தர் மேலும் பரிசுத்த அபிஷேகத்தை தங்கி இருக்கட்டும் ஆண்டவரே. உண்மையாய் கரைத்துறை அற்றவர்களை வருகை வரைக்கும் தங்களை பாதுகாத்துக் கொள்ள கிருபை பாராட்டுவீராக. ஆண்டவரை கை தூக்கி இருக்கிறவர்கள் மாத்திரமல்ல, தூக்காதவர்கள் கூட ஆயத்தப்படக்கத்தை கிருபை பாராட்டும். வரும்பொழுது எங்க திருச்சபையிலிருந்து 100% எடுக்கப்பட்டவர்களை காணப்பட திருவித்தாரோம். கைவிடப்படுவதற்கு நாங்கள் இது உள்ளே வரவில்லை ஆண்டவரே. கைவிடப்படுவதற்கு நாங்கள் கிறிஸ்தவர்களை மாறவில்லை. நாங்கள் எடுத்துக் கொள்ளப்படுவதற்காகவே இங்கே வந்திருக்கிறோம். சத்திரங்களை அப்படி மாற்றுவீராக. ஆசீர்வதியும் வழி நடத்தும். எங்கள் ஆண்டவர் இயேசு நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே,
இப்படிப்பட்ட உண்மையான சாட்சிகள் இந்த கடைசி காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நமக்கு தெளிவுபடுத்திக் கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறோம். இந்த ஒப்பு கொடுத்தல் இந்த ஆராதனை முடிஞ்சு வெளியில போனதை உங்களுக்கு மறந்துடக்கூடாது. ஒவ்வொரு நிமிஷமும் அதில் நீங்க சாக்கிரதையா இருக்கணும். நான் எப்பவுமே உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிற ஒரு காரியம், பரலோகம் போறது அவ்வளவு ஈஸி கிடையாது. எப்பொழுதும் நான் அதை எச்சரித்துக் கொண்டே இருக்கிறேன், பரலோகம் போறது ஈஸி கிடையாது. கேஷுவலா வாழ்ந்து கண்டிப்பா பரலோகம் போக முடியாது. அதை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். உலகத்தில் நடக்கிற அத்தனை காரியங்களும் இயேசு கிறிஸ்து வாசகர்கள் நிற்கிறார் என்பதை காண்பித்துக் கொண்டிருக்கிறது. ஆகினால் இந்த நாட்களில் ரட்சிக்கப்படாமல் நரகத்துக்கு போவதை விட ரட்சிக்கப்பட்டு ஒருவன் நிலை தீராமல் நரகத்துக்கு போகிறது மிகவும் கொடியது. உங்கள் ஆத்மாவை ஜாக்கிரதையாய் காத்துக் கொள்ளுங்கள். எப்பவுமே நான் சபையில் சொல்லுகிறது, நேரத்திற்கு வந்து கர்த்தரை தேடி உண்மையாய் கர்த்தருக்கு முதல் ஸ்தானம் கொடுக்க வேண்டும் என்பது எவ்வளவு முக்கியமான ஒரு காரியம். இத்தனை எச்சரிப்புகளுக்கு பிறகும் தப்பித்தவறி நரகத்திற்கு போனால் அந்த நிலைமை ரொம்ப கொடியதாக இருக்கும். இவ்வளவு சத்தியங்களை கேட்டும் அதனை அசட்டைப்படி நரகத்திற்கு சென்றால் அது மிக கொடுமையாயிருக்கு. சத்தியம் அறிவிக்கப்படாத இடத்திலிருந்து நரகத்திற்கு போவதை பார்க்கிறோம். சத்தியத்தை அதிகமாய் கேட்டு நரகத்திற்கு போவது மிகவும் கொடியது. அதனால் மிகவும் சாக்கிரதையோடு இன்றைக்கு ஒப்புக் கொடுத்தது ஒப்புக் கொடுத்ததில் ஒவ்வொரு நாளிலும் உங்களுடைய சாக்கிரதையோடு பாதுகாத்துக் கொண்டது கர்த்தர் சீக்கிரம் வருகிறார். முற்றிலும் உங்களை அர்ப்பணித்து கர்த்தருடைய வருகை காயத்தமாக. ஏற்கனவே இந்நேரத்தில் சொன்னது போல ரட்சிப்பின் அனுபவத்தை மட்டுமல்ல ஞானஸ்தானம் பெற்று அபிஷேகத்தை பெற்று ஆவிக்குரிய வாழ்க்கையில் உறுதியாய் நிற்க உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் சீக்கிரம் வருகிறார். ஸ்தோத்திரமாண்டவரே, இந்த நேரத்திலும் கூட உடைய தாசன் மூலமாய் தேவரீர் உடைய அருமையான எச்சரிப்பை சபைக்கு நீங்க கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். இதற்கு மேலும் ஆண்டவரே நாங்கள் நிர்விசாரமாய் இருப்பதற்கு காலம் அல்லப்பா. ஒவ்வொருவரும் இந்த எச்சரிப்பை ஆழமாய் பிடித்துக் கொண்டு தேவ பயத்தோடு நீ பின்பற்ற உதவி செய்து உடைய சித்தத்திற்குள் எப்பொழுதும் நிலைத்திருக்க உதவி செய்து இந்த சபையில் இருந்து 100% பரலோக ராஜ்யத்தில் அவர் சுதந்திரிக்க நீங்கள் கிருபை செய்யப்பா. ஒருவர் கூட நடத்துவது கைவிடப்படக்கூடாது. முடிவாக ஒன்றை மகிமைப்படுவதாக உங்களுக்கான மகிமையாவற்றை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் சுதிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தொடர்ந்து கர்த்தருடைய பந்தி இருக்கிறது. தேவ சமூகத்தில் கர்த்தருடைய பந்திக்கு ஆயத்தமாக கர்த்தரை சோத்தரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி. அவர் செய்த சகல விவகாரங்களை மறவாது. ஆமே. இப்பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் இன்றும் முன்பும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை வரைக்கும் என்றென்றைக்கும் நிறைவாய் தங்கியிருப்பதாக. ஆமே. ஆமே.